எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் விடுதலை திரைப்படத்தை பற்றி கதைக்க போவோம். விடுதலை திரைப்படம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா பெரிய லெவல ஒரு வெல் ரிசீவ்ட், உண்மையை சொல்ல போனா வெல் ரிசீவ்ட், கிரிட்டிக்கல் ரிவ்யூஸும் நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் படத்தின் பிஸ்னஸும் நல்லா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் மூவியாக விடுதலை படம் இப்ப பெரும்பாலும் இப்ப தமிழர் தேசம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ வி வாண்டட் டு டாக் அபவுட் தி பாலிடிக்ஸ் பிஹைண்ட் தட் ஃபிலிம். அந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ் பத்தி காய்ச்சிருக்கு. சோ நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். வெறுமனே அரசியலை மட்டுமல்லாமல் அதுக்கு பின்னால இந்த படத்தை வச்சுக்கொண்டே ஒரு அரசியல் செய்யறாங்க தானே, இந்த படத்துக்கு எதிராக அந்த அரசியலை பற்றி, இது எல்லாத்த பற்றியுமே ஆராயலாமே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு மூவி, ஒரு படம், ஒரு என்டர்டெய்னர். மக்களுக்கு கலை வடிவத்துல வந்து கலை என்பது வந்து மக்களை வந்து மகிழ்விக்கவும் சிந்திக்க வைக்கவும் அது ஒரு ஒரு விதமான ஒரு வடிவம், கொண்டாடப்படும் ஒரு வடிவமா இருக்குதானே. ஸோ அந்த வடிவத்துல இருந்து தொடங்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஸ் ஃபேன்ஸ், ஆஸ் மூவி ஃபேன்ஸ், எப்படி இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் என்றதுல இருந்து தொடங்கி மெல்ல மெல்ல ஆஸ் வி ப்ராக்ரஸ் லெட்ஸ் கோ இன் டு த பாலிடிக்ஸ் ஆஃப் இட். சாரி, முதல்ல இதுல ஸ்பாயிலர்ஸ் இருக்காது, அதை நான் முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப நீங்க இன்னும் விடுதலை படம் பார்க்கல என்றா உங்களுக்கு இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்காது. மோஸ்ட் லைக்லி நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த அந்த சீக்வன்சஸ் சீன்ஸ் அதை மாதிரி தான், அதுகளைத்தான் தொட்டு பேசி கொண்டு போவோமே தவிர, ஏற்கனவே உங்களுக்கு பொது வழியில பேசப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் பேசுவோமே தவிர, நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த படத்தின் டோட்டல் பிளாட்டையுமே நாங்கள் உங்களுக்கு இங்க அன்ரவல் பண்ற மாதிரி நாங்கள் சொல்ல போறது இல்லை. ஸோ யூ டோன்ட் நீட் டு பி வரிட் அபவுட் தட். That said, நாங்க சில சீன்ஸை பற்றி கதைப்போம். அந்த சீன்ஸ் அந்த பர்பஸையோ இல்லைன்றால் ப்ராபப்ளி அதன் கிராஃப்டை பற்றி கதைப்போம், இல்லைன்றா அது பேசுற பாலிட்டிக்ஸை பற்றி கதைப்போமே தவிர, அதை வந்து அந்த பிளாட்டோட அந்த சீனுக்குள்ள தொடர்பு அதை கெடுக்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் கதைக்க மாட்டோம். ஸோ யூ கேன் பி என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு படத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி இந்த ஒரு இடம் இருக்கா. ஸோ யூ கேன் ஃப்ரீலி லிசன் டு திஸ். இப்ப ஏற்கனவே நீங்க அந்த படத்தை பார்த்துருந்தீங்க இருந்தாலும் ப்ராபப்ளி யூ மைட் ஆல்சோ ஃபீல் த சேம் அஸ் பி டு, யூ மைட் ஹேவ் அ டிஃபரிங் ஒப்பீனியன். நெவர்தலஸ் அந்த ஒரு கன்வர்சேஷனை நடத்தணும்னு நாங்கள் விரும்புறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு எங்களோட இணைந்திருக்கிறது கொண்டு வந்து எங்களோட விடுதலை தோழர். விடுதலை படத்தை பற்றி விடுதலை தோழரும் பேச வந்திருக்கிறார். தோழர் என்ற பெயர் அசாதன் நினைக்கிறேன். அமே ரைட் தோழர்? அப்ப அசாத் தோழர், அவர் தமிழாக்கம் செய்யப்பட்ட பெயர் விடுதலை. விடுதலை தோழர் இணைந்திருக்கிறார். அதோடு சேர்த்து எங்கள் டிடிஎன் தளத்துல இயங்கக்கூடிய ஏனைய தோழர்களும் வந்து வந்து பேசிக்கொண்டு போவார்கள். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அ மூவி. இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க தானே விடுதலை தோழர், நீங்க பார்த்த உடனே இந்த படத்துல ஆஸ் அ மூவி, forget the politics, as a movie what stood out உங்களுக்கு தனியா இந்த படத்தை பார்த்த உடனே, இந்த ஒரு படமா உங்களை கவர்ந்த எதுவும் அஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா அதுல இருந்து தொடங்கணும் நாங்க. Let's start in a lighter note.
இந்த படம் பழு, நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ கரெக்டா இருக்கா?
ஆ, இது கம்மியா இருக்கு. யா, loud and clear.
ஓகே, இந்த படம் நான் பாக்குறேன், ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். ஸோ லேட்டாக பார்த்ததுனால ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய ரிவ்யூஸு அதை பற்றின அரசியல் டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய பார்த்ததுனால ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி மூவி எனக்கு ஆல்ரெடி ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு வெற்றிமாறனோட மிகப்பெரிய ஃபேனு. அவரோட ஆடுகளம், விசாரணை, எனக்கு விசாரணை தான் இப்போ டில் டேட் வரைக்கும் என்ன வெற்றிமாறனோட ஃபேவரட் மூவி. அசுரன் வந்து கொஞ்சம் மூவியா வந்து அதோட இது பாலிடிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வெற்றிமாறன் மூவியா தான் இருந்துச்சு. ஸோ விசாரணை அந்த பில்டப் எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரெய்லர் அது எல்லாமே வந்து ஒரு ஒரு வேற லெவல்ல இருக்கு. ரிவ்யூ வருது, ரொம்ப பாசிட்டிவா வருது. ஸோ நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் மூவி பார்த்தேன். ஸ்டில் அது ரொம்ப நான் லேட்டாக பார்த்ததுனால அதிகமாக ஸ்பாயில் ஆனாலும் ரொம்ப ஒரு ஒரு எதிர்பார்ப்போட தான் நான் பார்த்தேன். நான் இப்போ நினச்சது வேற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா இந்த ஃபிலிம் வந்து விஜய் சேதுபதி சென்ட்ரிக்கா இல்ல அவங்க அந்த அந்த கேரக்டர் சென்ட்ரிக்கா இருக்க போகுது, தமிழ்நாடு விடுதலை படை இந்த மாதிரி இந்த படை, ஏன்னா இவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த சென்ட்ரிக்கா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது உள்ள பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து, அது வந்து இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் ஒன் அந்த கான்ஸ்டபிளா வேலை பார்க்குற, அந்த டிரைவரா வேலை பார்க்குற அந்த சூரியோட கேரக்டர், அவரோட அந்த ஒரு பர்சனோட ஸ்டோரி தான், அவரோட ஜேர்னி எப்படி வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி விடுதலை வேட்டை, அதாவது இங்க இருக்கிற ஆயுத குழுவை பிடிக்க போறோம் இல்ல வந்து தீய சக்திகளை பிடிக்க போறோம்ன்ற ஒரு போர்வையில வந்து இங்க இருக்கிற அரசு வந்து எளிய மக்கள் மேல கட்டமைக்கிற அந்த இதுக்கு எப்படி வந்து நம்மள போலயே, அதாவது நம்மளை போலயே இருக்கிற இவங்க பழிவாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ ஜேர்னி ஆஃப் தட் இண்டிவிஜுவல், அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. அந்த எப்படின்னா அந்த சீன் ஒன்ல இருந்து நம்மளை நம்ம வந்து அந்த கேரக்டர்ல இன்வெஸ்ட் பண்றோம், ரொம்ப அவனோட அவனுக்கு அவன் யாரு, அவன் அவன் எந்த மனநிலையில வரான், அவன் வந்து எதை விரும்புறான் எதை விரும்பல, அவனோட பர்சனாலிட்டி, அவன் வந்து ரொம்ப வல்னரபுளான ஒரு பர்சனா இருக்கான், அவனுக்கு வந்து பவரே கிடையாது, அவன் வந்து சாதாரண ஒரு டிரைவர், ஆனா அவன் வந்து அந்த அந்த அவன் எதை நம்புறானோ அதுக்காக ஸ்டிக் பண்றான். அதை பார்க்கும்போது அவன் மேல நமக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வருது, அவன் வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு கிராஃப்டா வந்து வெற்றி மாறன் வந்து அதை அவர் எல்லா படத்துலயுமே பண்ணுவார். அவர் இந்த ரைட்டிங்ல வந்து பக்காவா வச்சுருவார் நம்மளை, நான் அந்த கேரக்டர்ல நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்ட வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான அந்த ரைட்டிங்கும் பக்காவா வச்சிருவாரு. அது ரொம்ப பர்ஃபெக்டா, அது நீங்க வேற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தாலும் யாருமே வந்து அந்த ஒரு ஸ்டோரியே, வி ஆல் பாட் த ஸ்டோரி ஆஃப் சூரி, அது வந்து பக்கா ஒரு 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 அச்சீவ்மெண்ட் தான். அதுதான் இருக்கிறதுல கஷ்டமான கிராஃப்ட். நீங்க நிறைய நல்ல படம் இதெல்லாம் வரும், ஆனா வந்து நம்ம வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கும், படம் ஊத்திக்கும். அது என்னன்னா நம்ம அந்த ஸ்டோரியில அந்த ரைட்டிங்ல போட்டு விட்டுருவாங்க, வி டோன்ட் இன்வெஸ்ட் அவர் செல்ஃப் இன் த ஸ்டோரி, நம்ம வந்து அதை வி டோன்ட் கேர் அபவுட் த ஸ்டோரியா இருக்கும், அந்த அப்படிதான் ரொம்ப மொக்கையா எழுதியிருப்பாங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் ரொம்ப பக்காவா அவரோட ரைட்டிங் இது பண்ணி நம்மளை அப்படியே அந்த ஒரு கேரக்டர்ல இமர்ஸ் பண்ண வச்சிருக்காரு. இட்ஸ் அது வந்து அந்த கிராஃப்ட் வைஸ் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அந்த ஒரு ஒரு படம் ஒரு 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 படம் பார்த்து முடியும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு தாக்கம் இருக்கும்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி பண்ணிடுச்சுனாலே அந்த படத்தோட அந்த ஒரு கிராஃப்டா அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அது விடுதலை வந்து அந்த இதுல பெரிய ஒரு சக்சஸ் தான்.
வெரி வெரி ரிலேட்டபிளா இருந்தது சூரிய இந்த கதாபாத்திரம் வெற்றிமாறன் அது ஒரு ஸ்டைலா வச்சிருக்கிறார், அந்த மெயின் கேரக்டர் மெயின் லீட் ஊடாகவே எங்களை அந்த கதைக்குள்ள கொண்டு போறார். எஸ்பெஷலி இந்த படத்துல வந்து சூரியன் கதாபாத்திரத்த அந்த மனநிலையையும் அவர் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு கான்ஸ்டபிளா கான்ஸ்டபிள் குமரேசனாக வருகிறார். இருந்தாலும் அவரது அந்த சிந்தனை அந்த 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 ஒரு அந்த இவெண்ட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நடக்கும் போது அவரின் அந்த பாலிடிக்ஸும் அவரின் அந்த தாட் ப்ராசஸையும் மாறுறதையும் எங்களால பார்க்கக்கூடியதாக இருந்தது. இட் ஹி ரைட்ஸ் அ லெட்டர் டு ஹிஸ் மதர், அவருடைய அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பார். அந்த கடிதத்தின் ஊடாகத்தான் அவர் ஆடியன்ஸோட உரையாடுறார். இந்த கடிதத்துல அவர் சொல்லுறார், இப்படி நான் இப்படி இருந்த நான் அம்மா இப்படி என்ன மனம் மாறுது இப்படி இதுகளை எல்லாம் பாக்குறேன்னு சொல்லி அது அந்த படத்துல அந்த படத்தை எங்களை கொஞ்சம் கூட அந்த படத்தோடு ஒன்றி அந்த படத்தோட நகரக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதை தாண்டி எனக்கு நல்ல வியப்பா இருந்தது அந்த செட்டிங். நீங்க பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து தொடங்கின உடனே அந்த காடுகள் மலை அந்த குளிர் பிரதேசம் அதை நோக்கி அந்த ஊரை வந்து எப்படி அதை படம் பிடிச்சு காட்டினார்கள் என்பது எனக்கு அது எனக்கு எப்பயுமே ஒரு ஒரு விதமான ஒரு வியப்பை தந்து கொண்டேதான் இருக்கும். என்னென்னா அந்த அந்த மண்ணுக்குள்ள எங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுவோம், அந்த மக்கள் என்ற வழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி அவர்கள் வாழும் அந்த சூழலுக்குள்ள எங்களை கொண்டு போற ஒரு வேலையை நகர்த்துற வேலையை ஐ டு நாட் நோ த டெக்னிகாலிட்டிஸ் த கேமராமேனோ என்னமோ அந்த டைரக்ஷனோ தேவர் ஏபிள் டு செல் இட் எங்களை வந்து அதுக்குள்ள இழுத்துட்டு போகக்கூடிய மாதிரியாக இருந்ததாக தான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் விடுதலை தோழருக்கு கேரக்டர் கேரக்டர் ஊடாக எங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல பிடிச்சது. எனக்கு அந்த சூழலும் அதே நேரத்துல என்ன கூட கவர்ந்தது என்று சொல்லும் போது இந்த பீரியட் படம் என்றபடினால அதுல இளையராஜாண்ட இசை எப்பயுமே இளையராஜாண்ட இசை வந்து இப்ப இதுல நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்களும் விமர்சனங்களும் இருக்கும். நான் எங்கட அண்ணா ஒருத்தர் விஜிதன் அண்ணாவும் இப்ப டிடிஎன் விஜிதன் அண்ணாவும் எங்களுக்கு அவருக்கு கூட அந்த இளையராஜாண்ட இசையில ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வந்து ஹி தாட் ஜி வி பிரகாஷ் கூட ஹவ் டன் எ பெட்டர் ஜாப் அண்டு நிறைய பேர் அந்த கருத்தை சொல்றது கேட்கக்கூடியதா இருந்தது. பட் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா இளையராஜாண்டா எங்களுக்கு ஒரு காலத்தை நினைவூட்டுற மாதிரியான ஒரு ஒரு காலத்தின் ஒரு காலம் தேங்கி ஒரு காலத்துல தேங்கி விட்ட ஒரு இசையாக ஒரு காலத்துல தேங்கி விட்டதுன்னா நாட் எனி இந்த நெகட்டிவ் சென்ஸ் என்ன ஒரு 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 மார்க்கராக இருக்கு ஒரு பீரியட் ஒரு மார்க்கராக இருக்கு எப்படி எம்எஸ்விட இருக்கோ அப்படி இளையராஜாண்டையும் இருக்கு. அப்ப அந்த காலத்தை குறிக்கிற ஒரு படமாக இருக்கும் போது அந்த இசையோடு அது வரும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஒரு ஒத்தென்டிசிட்டியை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஐ பிலீவ் இளையராஜா வாஸ் ஏபிள் டு கிவ் தட் ஒத்தென்டிசிட்டி த்ரூ த மியூசிக் என்று பார்க்கக்கூடிய நிறைய இடங்கள்ல அந்த காடோடு பேசும் மொழியாகட்டும் எல்லாம் இந்த காடு அந்த மக்கள் அந்த அந்த அதை சுத்தி இருக்கிற அந்த பின்னணி இசை எல்லாமே வந்து எங்களை அந்த சூழலுக்குள்ளேயே வச்சிருந்த மாதிரி இருந்தது. தீஸ் வாஸ் சர்டன் சம் ஆஃப் த ஃபைன பாயிண்ட்ஸ் ஆஃப் த மூவி தட் ஐ பர்சனலி லவ். அதை தாண்டி நிறைய சொல்லலாம். க்ளூ தோழர் இனி நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும்
ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா நீங்க சொன்னீங்க அது ஒரு வேலிட் பாயிண்ட். அதாவது இந்த எடுத்த லொகேஷன்ஸ் அந்த ஒரு கிரீனரி ஒரு மக்கள் நிலத்திலேயே உள்ள இறங்கி அது ஷூட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு ரிலேட்டபிளா இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாரதி ராஜா ஐயா பாரதி ராஜா செய்யும் இந்த கேரக்டர் வந்து விஜய் சேதுபதி அவருக்கு போச்சு. ஆக்சுவலா பாரதி ராஜா அவர் தான் ஒரிஜினல் சாய்ஸ். ஸோ இவர் ரொம்ப நான் இன்டெப்தா ஒரிஜினல் லொக்கேஷன்ஸ்ல போய் ஷூட் பண்ணும் அது எவ்வளவு கஷ்டம்னு அவர் போயிட்டு ஒரு வாட்டி பார்த்த அப்புறம் இல்ல அது வந்து அவரு இப்போ ரொம்ப ஏஜ் ஆயிட்டாரு அவரால் முடியாதுன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் சேது பண்ணியிருக்காரு. பட் அது ஒர்த்து. அது நீங்க சொன்ன மாதிரி நம்மளை அந்த ஸ்டோரியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு ஒரு பெரிய டூலா இருக்கு. பிளஸ் மியூசிக்கும் எனக்கு நீங்க சொன்னது வந்து ரொம்ப நான் அந்த மோசமா இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல போய் பார்த்ததுனால என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சது. எக்ஸப்ட் அந்த ஒரே ஒரு இந்த இது ஒரு 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 சீக்வன்ஸ் வரும் ஒரு கொஞ்சம் போலீஸ் வந்து கொஞ்சம் வேற ஹண்டவுன் பண்ற மாதிரி அதுல மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா இருந்துச்சு மியூசிக் செட் ஆகலன்ற மாதிரி. மொத்தபடி ஒரு அதுவுமே ரொம்ப பெரிய இதுலாம் கிடையாது. இளையராஜா வந்து ஒரு ஹி பிரிங் சம்திங் எல்ஸ் டு த டேபிள் தான். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை முழுசா பிடிச்சி நிறுத்துறதே அவர் தான். நீங்க ஜஸ்ட் ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும்போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பிஜிஎம் வந்து கேட்டீங்கன்னா அப்படியே உங்களை அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கே எடுத்துட்டு போயிடும். மாதிரி மியூசிக் அவரை பத்தி சொல்லணும்னு கிடையாது. ஸோ அது மட்டும்தான் எனக்கு அந்த அந்த ஒரு ஒரு சீக்வன்ஸ் அவர் கொஞ்சம் வித்தியாசமா கையாண்டிருக்கான்னு தோணுச்சு. மற்றபடி மியூசிக்லாம் பக்காவா இருந்துச்சு.
அண்ட் ஆல்சோ அதுல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னன்னா அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர் பட் ஐல் ஜஸ்ட் நரேட் தி சீன் டு யூ. இப்ப அந்த ஒரு கான்ஸ்டபிளா சூரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கு ஒரு ட்ரெயினுக்குள்ள போறார். அப்ப அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேம்ப் போஸ்ட்டுக்கு அவரை கூட்டிட்டு போறது. இது வந்து ஒரு வெரி எலாபரேட் சீனா எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஐ திங்க் கவுண்ட் பட் ஐ திங்க் அரௌண்ட் 4 to 5 minutes அந்த சீன்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த சீனை எடுத்திருந்தாங்க. தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ டயலாக் பட் அந்த ட்ரெயின் எப்படி இருக்கு இந்த மக்கள் வாழும் அந்த ஊர் எப்படி இருக்குதுன்றது சூரி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேம்ப்ன்ற ஒரு அவுட் போஸ்ட்டுக்கு போகும்போது அந்த மலையை ஏறி போகிறார். அவர் போகும் அந்த என்ன பையெல்லாம் தூக்கிட்டு போறார். அப்ப அதை தூக்கிட்டு போகும்போது அதுலயே அந்த அந்த எவ்வளவு கடினமான ஒரு டெரெயின்ன்றதை வந்து ஈஸியா கடத்திட்டு போற. பட் அட் த சேம் டைம் அவ்வளவு டைம் எடுத்து அதை செய்யறாரு பாருங்க வெற்றிமாறன். அதுல வந்து ஒரு ஐ குட் சி சம் சோர்ட் ஆஃப் மாஸ்டர் ஒர்க்கிங் என்ற மாதிரி தான் இருந்தது. அது அவ்வளவுக்கு நீட்டா இருந்ததும் கூடங்களை அந்த எல்லாத்தையுமே மறந்து அந்த படத்துக்குள்ள போக வச்சது என்ன மாதிரியும் இருந்தது. நிறைய இப்படி
அந்த டெரன் எவ்வளவு டஃப்னு வந்து அந்த அதுல அந்த ஒரு நீங்க சொன்ன அந்த சீக்வன்ஸ்லயே வந்து இது பண்ணிட்டாரு. சோ அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பிளனேஷன் தேவை கிடையாது.
எக்ஸாக்ட்
ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஓகே இவ்வளவு டஃப் அப்படின்னு வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் தான் வெற்றிமாறனோட
வெற்றி என்று சொல்லலாம்.
ஜீனியஸ்
யா. அண்ட் ஆல்சோ அது அதுகள் காணக்கூடிய இப்படி நிறைய ஃபைன டீடைல்ஸ் இருக்கு அந்த படத்துல எங்களை கட்டி போடுறதுக்கு. அந்த ட்ரெயின் சீனுக்கு பிறகு வருவோம். பட் அந்த கட்டி போடுறதுக்கு நிறைய ஃபைன டீடைல்ஸ், அந்த ஒத்தென்டிசிட்டிய வெளிக்காட்டுறதுக்கு நிறைய ஃபைன டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். க்ளூ தோலர் இருக்கிறீங்களா? க்ளூ தோலர் இல்ல, அவர் பிஸியா இருக்க நினைக்கிறேன். க்ளூ தோலர் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க உங்களோட இம்ப்ரெஷனும் இந்த படத்தை பற்றி. அப்ப இந்த மூவி அண்ட் எடுக்கும் போது இதுல நிறைய அது ஒரு கிராஃப்ட்னு நீங்க பாத்தீங்களாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த படத்துல நிறைய ஈர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் மூவி, வெரி ஒரிஜினல் மூவி என்று கூட சொல்லலாம். இப்ப அந்த படத்துல கதை வந்து இவர் ஜெயமோகன் என்ற ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு அவரை தமிழர்களுக்கு அவர் எப்படி பிரபலமா இருக்கிறாருன்னா, ஒருக்கா வந்து புளிச்ச மாவு வாங்க போயிருக்கிறாரா இல்ல மாவு வாங்க போயிருக்கிறார் ஒரு கடைக்கு ஒரு எழுத்தாளர். அது என்ன தோழர் அது தோசை மாவு வாங்க போயிருக்கிறார் ஜெயமோகன் அவர்கள். அப்ப தோசை மாவு வாங்க போன இடத்துல அந்த கடையில இருக்கிற ஒரு அந்த கடைக்காரியோட சண்டை பிடிச்ச அந்த அம்மா புளிச்ச மாவு என்று சொல்லி, இது புளிச்ச மாவு என்று சொல்லி சண்டை பிடிச்சிருக்கிறார். அவ அந்த புளிச்ச மாவாலேயே இவர் அடிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கிறார். இவர் தான் பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள். புளிச்ச மாவு ஜெயமோகன் என்று அன்றில் இருந்து அழைக்கிறார். என்னடா புளிச்ச மாவு புகழ் ஜெயமோகன் என்று பார்க்கக்கூடியாரு. என்னடா இவ்வளவு வன்மத்தோட ஆயக்கிரமன் நேக்க கூடாது நீங்கள். ஜெயமோகன் ஹேஸ் அ ரெப்யூட்டேஷன், இஸ் இன்ஃபேமஸ் வித்இன் த தமிழ் கம்யூனிட்டி, வித்இன் த தமிழ் நேஷன். என்னத்துக்கண்டா ஜெயமோகன் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில இருந்து பேசக்கூடியவர். இவங்க வந்து அவர் வந்து கொஞ்சம் என்ன நடுநிலைமை தன்மையோடு வரலாறுகளை ஆராய்கிறார், ஆய்வு செய்கிறார் என்றெல்லாம் எவ்வளவு உருட்டினாலும் அவர் வந்து எப்பயுமே கொஞ்சம் அந்த தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில இருந்து கூடுதலா இந்துத்துவத்தையும் மற்ற சங்கித்தனத்தையும் என்ன சொல்றது அந்த ஆரிய பார்ப்பனியத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். அப்ப அவர் என்ற ஒரு புத்தகம் துணைவனோ என்ற ஒரு நூல்ல இருந்துதான்
அவர் வந்து இந்த என்னன்னா இங்க இருக்கிற எம்எல் இயக்கம் சொல்லுவாங்க புரட்சி படை இந்த அழித்தொழிப்பு எல்லாம் செஞ்சாங்க, இந்த பண்ணையார் அழித்தொழிப்பு அந்த மாதிரி இருக்கிற கட்டமைப்புல இருக்கிறவங்களோட பாலிடிக்ஸ பத்தி ஏதாவது பேசுற சிறுகதை போல எனக்கு அதை பத்தி கரெக்டா தெரியல. அதுல இருந்து ஒரு சின்ன
நாட்டு தான் வேக அப் சொல்ல போனா ஒரு ஓவர்வியூ. இந்த படம் வருவதற்கு முன்பிருந்த ஒரு ஓவர்வியூ என்னவா இருந்துச்சுன்னா, இவர் வந்து இப்படி ஒரு துணைவனோ ஏதோ ஒரு தலைப்புல நீங்க தேடி பார்க்கலாம். ஜெயமோகன் எழுதின ஒரு சிறுகதை, இப்ப விடுதலை தோழர் சொன்ன மாதிரி சிறுகதை, அதுல கூடுதலா இந்த மார்க்சியவாதிகளை தோழர்கள் கம்யூனிஸ்டுகளை வந்து கொஞ்சம் நக்கல் அடிச்சு ஒரு இந்தியன் நேஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எழுதியிருக்கிறார் என்ன மாதிரி பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதையா தான் இந்த கதை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த படத்தை வெற்றிமாறன் என்பவர் வந்து கொஞ்சம் தமிழர் தேசம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ஹி கம்ஸ் ஃப்ரம் பாலுமகேந்திரா ஸ்கூல் அண்ட் ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் உடையவராக இருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அந்த மோடி இந்த பாசிச ஆட்சி ஆகட்டும், இதன் அந்த கோரங்களை பற்றி எல்லாம் அறியக்கூடிய ஒரு வெல் இன்ஃபார்ம்டு வெல் ரெட் ஒரு பிரின்சிபிள்டு டிரெக்டராக வெற்றிமாறன் இருக்கிறார். இப்படிப்பட்ட வெற்றிமாறன் ஏன் ஜெயமோகனோட இப்படி ஒரு கூட்டணியில போறார், ஏன் ஜெயமோகன்ட ஒரு கதை எடுத்து செய்கிறார் என்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா எப்பயுமே இருந்திருக்கு. இன்று வரை அவரை விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. பட் படத்தை பார்த்த வரைக்கும் வி கேன் கேரண்டி யூ தட் திஸ் மூவி இஸ் ஃபுல் ஆன் என்ன சொல்றது ஆன்டி பிராமினிக்கல் ஓ ஆன்டி இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் அப்படி தான் சொல்லலாம். என்ன விடுதலை தொடர் வாட் யூ திங்க் அபவுட் இட் இட் இஸ் அவுட் ரைட்
ஷீ இஸ் வெரி கிளவர் வெட்டி மாறலாம் முட்டை எல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அது எப்பவுமே அவரு அதை விட்டு நகர்ந்ததே இல்லை, அதை ஓப்பனாக அதை அட்மிட் பண்ணுறதுலையும் அவர் வந்து வைக்கப்பட்டதே இல்லை. ஒரு வீடியோ கூட இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு இதுவாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, உங்களோட கனவு என்ன அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு அப்படின்றார். ஸோ அது வந்து ஒரு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினா ஒரு இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீமான இருக்க ஒரு டைரக்டர் பேசுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவர் பட் அவருக்கு என்னன்னா அவர் வந்து ஹீ யூசஸ் இப்போ அசுரன் கூட அந்த நாவலில் வந்து அப்படியேலாம் அவர் எடுக்கலை, அவர் வந்து அதுலேருந்து ஒரு கதை கருவெடுத்து அவர் டெவலப் பண்ணி இது பண்ணுறது தான் அவர் அவரோட ஸ்டைலே அதுதான். விசாரணையானாலும் சரி விசாரணையெல்லாம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அவரோட ஓன் கற்பனை. ஸோ அவர் வந்து அதை வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஆத்தர்ஸ் ஐடியாலஜி அவர் வந்து நல்ல கதை எங்கே இருக்குதோ நல்ல ஒரு நாட் எங்கே இருக்குதோ அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை அதில் அவரோட அவரோட கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாரு. ஸோ இங்கே சில பேர் வந்து இவர் ஜெயமோகன் கூட ஏதோ ஒட்டி உறவாடுறது மாதிரியும் ஜெயமோகனோட பாலிடிக்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஒன்று ரெண்டு பேர் ட்வீட்லாம் பண்ணதை கூட நான் பார்த்தேன். அது எவ்வளோ ஒரு ஒரு முக்கியமான வாதம் அப்படின்றது க்ளோஸாக கவனித்தாலே புரியும். அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு க்ரியேட்டிவ் இதுக்காக அவரோட ஒரு கதைக்கரை யூஸ் பண்ணுறாரு, அதுக்காக ராயல்ட்டி வாங்குறாரு, அப்புறம் அதில் அவரோட பாலிடிக்ஸை கலந்து பேசியிருக்காரு. ஸோ அதுதான் ஆக்சுவலாக அப்படிதான் இருக்கு. இப்போ பார்ட் ஒன் வரைக்கும் அப்படி தான் இருக்கு, ஹோப்ஃபுல்லி அது பார்ட் டூ நிச்சயமாக அதுவும் அப்படி தான் இருக்கும்.
ஜெயமோகன் வாண்டட் டு டைட்டில் திஸ் அஸ் துணைவன் ஆர் சம்திங். ஜெயமோகன் வந்து அவற்றை அந்த சிறுகதை தலைப்பே வைக்க வேண்டும் என்று அடம் பிடித்ததாகவும் வெற்றிமாறனில விடுதலை என்ற ஒரு டைட்டில வைக்கிறேன் என்று சொன்னது விடுதலை என்ற ஒரு டைட்டிலுக்குள்ளேயுமே ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை என்று சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்மீடியட்டா விடுதலை புலிகள் என்ற ஒரு இடத்துக்கு தான் போகும், விடுதலை போராட்டம் என்ற இடத்துக்கு தான் போகும். அது வந்து எங்களை மக்களிடம் இருந்து அந்நியப்படக்கூடிய சொற்கள் கிடையாது, எங்களை மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய சொற்கள் அது தான் இருந்திருக்கு. ஒரு போராட்டம் என்பதோ விடுதலை உணர்வு என்பதோ அது மக்கள் வாயப்பட்ட ஒரு அடையாளமாகத்தான் இருக்கு. ஸோ இட் ஆர்ஸ் அ வெரி இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டைட்டில். இந்த டைட்டிலை சும்மா பயன்படுத்த முடியாது, இட்ஸ் வெரி பவர்ஃபுல் டைட்டில். அப்ப அதுன்ற ஃபாண்ட் ஆகட்டும், அந்த டைட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகும் போது வந்த பிஜிஎம் ஆகட்டும், ஐ சோ தட் எ லாட் ஆஃப் தாட் ஹஸ் கான் இன் டு இட். நிறைய அவர்கள் அதுக்காக மினக்கட்டிருக்கிறீனம் என்றதும் பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்ப அந்த டைட்டில்லையே இது எந்த ப்ராடக்ட், திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் என்றத ரீஎஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அந்த குறிப்பாக என்ன நாங்கள் இத பிகாஸ் அசுரன் என்ற அந்த பட டைட்டில்ல கூட ஒவ்வொரு பட டைட்டில்லையுமே வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் அசுரன் ஐ திங்க் ஹீஸ் மோர் மோர் கான்சியஸ் அபவுட் இந்த ஒரு ரீக்ளைம் பண்ற ஒரு விஷயம், எங்களை வந்து டீமனைஸ் பண்றதுக்கு எதிரி பயன்படுத்தக்கூடிய சொற்களையே எங்களை அடையாளங்களை கொண்டாடும் விதமாக செய்யறது. அது வந்து கிட்டத்துல ஐ திங்க் யூ ரிமெம்பர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் என்ற இந்த அம்மையாரோடு நடந்த ஒரு ரவுண்ட் டேபிள், இந்த இத்தனை இந்த ஒரு கன்வர்சேஷன்ல கூட அசுரன் என்ற ஒரு பேரை வச்சுட்டு நீங்க அவர் ஒரு ஆன்டி ஹீரோ அந்த மாதிரி சொல்லும் போது கூட வெற்றிமாறன் குறுக்கிட்டு நோ தட் இஸ் யோர் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் தட் இஸ் ராங் என்று திருத்தியதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஸோ ஹீஸ் அவர் வந்து அந்த ஒரு நீங்க சொன்னது போல ஒரு நொட்டை எடுத்து அதை வச்சு ஒரு படத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த படத்துல பேசப்பட்ட அரசியல் குள்ள வர்றதுக்கு முதல்ல இதுல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை பற்றி இப்ப ஒரு கான்ஸ்டபிளை பற்றி பேசியிருந்த நாங்கள், அரசியல் பேசக்கூடிய கதாபாத்திரம் என்று சொல்லும் போது எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு அரசியலை பேசிக்கொண்டுதான் போகிறது இந்த படத்துல. பட் கான்ஸ்டபிள் என்ற ஒரு கேரக்டர் இருக்குது, இன்னொரு கேரக்டர் நான் பல இடங்கள்ல அடிக்கடி சொல்றத பற்றி நான் இங்க பேசியாக வேண்டும், ராஜீவ் மேனன் என்று நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து இந்தியன் பியூரோக்ரசி, இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீஃப் செக்ரட்டரியாக வலம் பெறக்கூடியவர். என்ன சொல்றது, அந்த இந்தியாவுண்ட இந்தியன் பியூரோக்ரசி அந்த எலக்டோரல் பாலிடிக்ஸை விட்டு, எலக்டோரல் பாலிடிக்ஸ் இருக்குதானே இந்த தேர்தல் அரசியல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இவர்கள் எங்களோட பார்வையில எப்போதுமே இருப்பார்கள். அவர்களை நாங்க விமர்சிப்போம், கழுவி ஊத்துவோம், மீம் செய்வோம், ட்ரோல் பண்ணுவோம், எல்லாமே நடக்கும். இன்னொரு வர்க்கம் இருக்கு அதுக்குள்ள, இன்னொரு வர்க்கம் என்று சொல்றதை விட இன்னொரு கூட்டம் இருக்கு. அதுதான் இந்த பியூரோக்ராட்ஸ், இந்த பியூரோக்ரசி வழி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம்.
நமக்கு வந்து எப்படின்னா வெளியில இருந்து பாக்குற நம்ம என்ன நினைப்போம்னா, எல்லாமே பாலிட்டிஷியன்ஸ் தான் டிசைட் பண்ணி பாலிட்டிஷியன்ஸ் தான் பண்றாங்க. ஒரு பொது புத்தியில நமக்கு வந்து ஓகே, இந்த இது பண்றது ஃபுல்லா பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். பட் உண்மையாட்டே அந்த அந்த அவங்களோட அவங்களுக்கு ஏத்த அந்த பாலிட்டிஷியன்ஸுக்கு ஏத்த மாதிரி அரசியல இந்த மாதிரி விடயங்கள்லயும் எல்லா விடயங்கள்லயும் அதை செய்யறது வந்து பியூரோக்ராட்ஸ் தான் சொல்லலாம். அது வந்து எந்த படமுமே அவ்வளோ எல்லாம் இப்போ பெருசா அட்ரஸ் பண்ணதே கிடையாது. இது சூப்பரா அட்ரஸ் பண்ணிருக்காரு.
எக்ஸாக்ட்லி, அதுலயும் இந்த பியூரோக்ராட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்களா, இந்த பியூரோக்ராட்ஸ குளோரிஃபை பண்ற மாதிரி பல படங்கள் வந்திருக்கு. எஸ்பெஷலி நான் இதுல நான் ஏற்கனவே இருக்க இன்னொரு இதுல சொன்னது போல ரிபீட்டிங் இட் ஹியர், ஐ வுட் லைக் டு டேக் ராஜீவ் மேனன் அந்த கதாபாத்திரம். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் த மூவி, இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர், பட் யூ ஷுட் வாட்ச் த மூவி. ராஜீவ் மேனன் என்ற அந்த கதாபாத்திரம் பேசும் ஒவ்வொரு வசனங்களையும் வரிகளையும் உன்னிப்பாக கவனியுங்கள். பிகாஸ் த பாலிடிக்ஸ் தட் இஸ் பீங் ஸ்போக்கன் பை ஹிம் இஸ் த பாலிடிக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் of the Delhi state or அங்கட அந்த ஒரு ஆளும் வர்க்கத்தின் அந்த மனநிலை, அது எப்படி ஒரு போராட்டத்தையோ இல்லை என்றால் ஒரு மக்களின் அந்த உணர்வெழுச்சியையோ திசை திருப்புற வேலையை செய்யுது என்பதை கிளீனா வெளிப்படுத்தி இருப்பார். அப்ப அந்த அந்த பியூரோக்ராட்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்கு, எப்படி அவங்க அந்த ஒப்ரெஷனுக்கு வழி வகுத்து கொடுக்குறாங்க, எப்படி அதை நார்மலைஸ் பண்றாங்க, அவங்களோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் நடக்கும் போது என்பதை எல்லாமே வந்து அந்த கதாபாத்திரம் வடிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கு. அந்த கதாபாத்திரத்தை வைத்து வெற்றிமாறன் வடிவாக கண்டல் பண்ணி இருக்கிறார் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இதுல நான் இன்னொரு பேரலல நான் இங்க கொண்டு வர விரும்புகிறேன். தளபதி என்ற ஒரு படம் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், திருவாளர் மணிரத்னம் அவர்கள் எடுத்த படம். மணிரத்னம் இஸ் என்ன சொல்றது, ஒரு பிராமினிக்கல் வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், ஒரு இன்டர் அது அதன் ஸ்டோரி இல்லை, ஒரு எப்படி ஒரு பிராமினிசம் மாடர்னைஸ்டா புகுத்துறது என்ற அந்த வித்தை அறிந்தவர் தான் மணிரத்னம். அவரை பற்றி பிறகு வரும் என்ற ஒரு நாள் கதைப்பேன். பட் மணிரத்னம் தளபதி படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரஜினின்ற கதாபாத்திரம் இருக்கு, மம்முட்டின்ற கதாபாத்திரம் இருக்கு, அரவிந்த் சாமின்ற கதாபாத்திரம் இருக்கு. இதுல ஹீரோஸ் வில்லன்ஸ் என்றதை விட அதுல இதுல அவங்க சொல்லுவாங்க மகாபாரதம் கர்ணன் இந்த கதையில எல்லாத்தையும் தூக்கி போடுங்களே, இதுல வந்து ஒரு நிறைய கிரே ஏரியா இருக்கும் அந்த படத்துல. அந்த கேரக்டர்ஸ்க்குள்ள இந்த கேரக்டர்ஸ்ன்ற ஆக்கெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய கிரே ஏரியா இருக்கும். பட் இந்த அரவிந்த் சாமி என்ற அந்த கேரக்டரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ள ஒரு விதமான ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி, நான் இந்த கடமையை செய்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இயங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தான் அதை கட்டமைச்சிருப்பார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடமை என்பதை வரை அதை வந்து ஒரு தர்மமாக, ஒரு தர்மமாக அதை அடையாளப்படுத்தி இருப்பாங்க. இப்படி இந்த ராமனின் தர்மம் எப்படி இருக்குமோ அது போல அந்த தர்மத்தை வழி நடத்தக்கூடியவராகத்தான் அரவிந்த் சாமிய இந்த பியூரோக்ராட்ஸ குளோரிஃபை பண்ணியிருப்பார். They don't take the, they take a lot of difficult choices. But they do it because it is their duty. And madri avangala oru madri glorify pandra oru vele manirathram seidirpar. But in the padathila vetrimaran nee enna da adha nee glorify pandra na appadi andha furniture odaigram bar nu solli adu appadiye andha avanda andha unmayana andha oru pleasant look smile oru 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 pleasant look smile inside an AC room, very refreshing talk, over word me neat a irukku எல்லாமே இருக்கு. ஆனா அவன் அழுக்கான அந்த அரசியல் அங்கு வெளிப்பட்டு நிற்கும். நீங்க அரவிந்த் சாமி வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்று கண்ணாடிய போட்டுக்கொண்டு அந்த சேம்பர்ஸுக்குள்ள சுத்தி கொண்டு இருப்பார். எப்பயுமே நீங்க பாருங்க அரவிந்த் சாமி அந்த படத்துல தளபதி படத்துல இந்த பில்டிங்ஸுக்குள்ளதான் இருப்பாங்க. இந்த பியூரோக்ராட்ஸ் எப்பயுமே அவங்க ஃப்ரேம்ல காட்டும் போது ஒன்றில் அந்த பெரிய தூண்களுக்கு நடுவில், அந்த பில்டிங்களுக்கு நடுவில், டேபிளுக்கு பின்னால இப்படியேதான் அவங்களோட எல்லா படங்கள்லயும் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ராஜீவ் மேனனும் இந்த படம் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளதான் அவர் காண்பிக்கப்படுகிறார். அவர் வந்து ஒரு பியூரோக்ரட்ஸின்ற அந்த ஒரு பியூரோக்ரசின்ற ஒரு சிம்பிளா இருக்கிறார், பாலிஷ்டா கதைக்கிறார், கிளியர் மைண்டோட கதைக்கிறார். பட் தென் அகெயின் அந்த பொலிட்டிக்ஸ், அந்த அழுக்கு, அதுல இருக்கிற அந்த அன்ஃபேர்னஸ், அன்எத்திக்கல் பிஹேவியர் ஈஸியா மக்களுக்கு கன்வே பண்றார் வெற்றிமாறன். தட் இஸ் வேர் ஹி சக்சீட்ஸ் அஸ் அ டைரக்டர். மணிவண்ணன் மணிரத்னம் எல்லாம் இஸ் அ நோபடி ஆகிறார். மணிரத்னத்தின் அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து வெறுமனே டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ல தான் இருக்கு. அந்த கேரக்டரை அந்த டயலாக்ஸ்ல மணிரத்னம் பெருசா ஸ்கோர் பண்ணல. இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி டிரெக்டர்ன்ற மாதிரி எங்களை எண்ண தோண்டும் அளவுக்கு அவலத்துக்கு நீட்டா ராஜீவ் மேனன் அந்த கதாபாத்திரத்தை வெற்றிமாறன் கட்டமைத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். ஸோ த வே இன் விச் வி சீன் அன் ஆர்டினரி, இப்ப விடுதலை தோழர் சொன்னது போல ஒரு ஆர்டினரி ஒரு கான்ஸ்டபிள், அந்த பியூரோக்ரசி, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆர்டினரி, இது எல்லாமே அதிகாரம் சார்ந்தது தான். என்ன அப்ப இதுல ஒரு ஆர்டினரி கான்ஸ்டபிள் என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறான், அவன் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எதிர்கொள்றான்ன்றதெல்லாம் ஒரு கேரக்டர் காட்டுது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பியூரோக்ரசி எப்படி பிஹேவ் பண்ணுது என்றத ராஜீவ் மேனன் அந்த கதாபாத்திரத்தின் ஊடாக காட்டுகிறான். இந்த படத்தின் நாயகர்களாக
பழு நான் உடனே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து மணிரத்னத்தை வந்து வெற்றிமாறன் எப்படி பாக்குறாருன்னு நமக்கு தெரியும். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் இதுல வந்து டைரக்டர் யாரு, டைரக்டர் அப்படின்னு நான் சொல்றதுல ரெண்டு மூணு பேர்ல அவர் மணிரத்னத்தை சொல்றாரு. ஸோ அஸ் அ கிராஃப்ட்மேன் அவர் வந்து மணிரத்னத்தை அவ்வளோ உள்நோக்கி படிச்சவர், இதுல ஒரு ஒரு லிட்ரேச்சரா படிச்சவர். ஸோ ஹி ஆல்சோ நோஸ் என்ன மணிரத்னத்தோட பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அவரு அஸ் அ கிராஃப்ட்மேன் எவ்வளவு தூரம் அவரை அவ்வளோ மதிக்கிறாரோ அவ்வளோ தூரம், பட் அதே வேளையில அவரோட பாலிடிக்ஸ் வந்து அவர் ரொம்ப வெறுக்கிறாரு. நீங்க சொன்ன இந்த கம்பாரிசன் வந்து ரொம்ப ஒரு ஆப்டா இருந்துச்சு. என்னன்னா ஒரு தளபதியில் இருக்கிற ஒரு பியூரோக்ராட்டுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட்டா, அதுக்கான கவுண்டர் ஒரு இமேஜா தான் வந்து ராஜீவ் மேன் கேரக்டர் வச்சிருக்காருன்னு தெரியுது. ஏன்னா ஹீஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப வந்து ரொம்ப தன்மையா பேசுறாரு, ரொம்ப அமைதியா பேசுறாரு. ஆனா அவரோட இன்டென்ஷன் எங்க இருக்குது, அவர் அவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட், பட் அவர் ஒர்க் பண்றது முழுக்க முழுக்க ஸ்டேட்டுன்னு சொல்லும் போது அப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட ரூலிங் பார்ட்டிக்கு எது சாதகமா இருக்குமோ அது நடக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் ஒர்க் பண்றாரு. நான் பிக் பாஸ்ட கேட்டுட்டு என்ன பிக் ஏதோ சொல்லுவார், இந்த சிஎம்ன்ற இதை வந்து சிஎம் சொல்லாம நான் பிக் பாஸ் கேட்டுக்கிட்டு நான் இது பண்றேன், அவருக்கு இது பிரச்சனை ஆகும். ஸோ அவரோட ஃபுல் இன்டென்ஷனும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கிற ஒர்க்கிங் இந்த கவர்மெண்ட், இந்த ரூலிங் பார்ட்டி, ரூலிங் சிஎம் அப்படிலாம் கூட ரூலிங் பார்ட்டிக்கு அந்த சாதகமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதைதான் வந்து ஒரு ஸ்டேட் செக்ரட்டரியா பண்றாரு. இது இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மையாதான், இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இருக்கிற பியூரோக்ராட்ஸே வந்து நீங்க வந்து அரசியல்வாதிகள்ல வந்து மாற்றம் செய்யறது ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு 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 விஷம் வாய்ந்த ஒரு ஒரு பிணந்திண்டிகளா தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து பக்காவ தோல் வச்சு காமிச்சிருக்காரு. அவரோட ஒரு ஒரு வார்த்தையும் வந்து எந்த இடத்துலயுமே மக்கள் நலன் நலன் மக்களுக்காக அப்படின்னு எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. அவரோட எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் அவரோட எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கான ஒரு ஒரு ஆக்ஷனா தான் இருக்கும். அது வந்து ஒரு பக்காவா ஒரு காமிச்சிருப்பாரு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.
எக்ஸாக்ட்லி தோழர், அது மட்டும் இல்ல இந்த படத்துல வரக்கூடிய ஏனைய நிறைய விஷயங்கள் கூட அப்படி nuanced and well thought ஆ இருக்கு. அதுல அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து இனி அந்த பாலிடிக்ஸுக்குள்ள நாங்க பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதுல இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்களின் அரசியல் இதுல பேசப்படுகிறது. அதுல மிக முக்கியமா நாங்க பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தோழர் கலியபெருமாள் அவர்களின் அரசியல், மற்றது தோழர் தமிழரசன் அவர்களின் அரசியல் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. அதெல்லாம் நாங்க பாக்குறோம். இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் வருகிறது.
ஒன்று இல்ல பழு, நம்ம போறதுக்கு முன்னாடி பழு நம்ம வந்து ரொம்ப கிளியரா வெற்றிமாறனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நான் ஜஸ்ட் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் வந்து டைட்டில் கார்டில் என்ன போடுறாரு அப்படின்னா, இந்த கதை ஒரு கற்பனை மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் போடுறாரு. போட்டுட்டு உள்ள பார்த்தீங்கன்னா வாத்தியார்னு வராரு, டிஎன் வராரு, இன்ஜினியர் ரமேஷ்னு வராரு. ஸோ அப்போ வெற்றிமாறன் பொய் சொல்றாரா? வெற்றிமாறன் வந்து கற்பனைன்னு சொல்லிட்டு வேற ஒரு கதையை காமிக்கிறாரா? வெற்றிமாறன் என்ன சொல்ல வர்றாரு, என்ன அரசியல் சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு ஆகும்ட்டு ஒரு பல தரப்புல நிறைய பேசுறாங்க. இதுல ரொம்ப பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான சீரீஸ் இருக்கு, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல வந்து ஒரு கிங் ஜாஃப்ரின்னு ஒரு கேரக்டர் வருவான். ஸோ அவன் வந்து ரொம்ப மூர்க்கமா இருப்பான், அவனுக்கு நினைச்சதை பண்ணுவான், அவன் கல்யாணம் பண்ண பொண்ணியே வந்து அவ்வளோ பாடுபடுத்துவான், அவனோட மக்களை வந்து அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்துவான், இதெல்லாம் பண்ணுவான். ஸோ இதை அந்த ஆத்தர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, முன்னாடி ஒரு ரோமன் கிரீக் காலத்துல இருந்த ஒரு அவனோட சாயல்ல அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தேவைப்படுது. அந்த நெகட்டிவ் கேரக்டர் சும்மா அவர் எழுதாம அவர் என்ன பண்றாருன்னா, ஹி கோ பேக் டு த ஹிஸ்டரி புக்ஸ், ஹி ஃபைண்ட் த சிமிலர் கேரக்டர் விச் நீட் ஃபார் ஹிஸ் மூவி. அவரோட மூவிலையோ இல்லை அவரோட கதைக்கு எந்த கதை மாந்த தேவைப்படுறாருன்னு ஹிஸ்டரிக்கு போறாரு. பேக்ல போயிட்டு அந்த கேரக்டர் ஸ்கெட்சை ரெடி பண்ணி அவரோட கடைக்குள்ள கொண்டு போடுறாரு. இது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு ரொம்ப இந்த இதுவா சினிமா பார்க்காம ரொம்ப கேஷுவலா சினிமா பார்க்குறவங்க கூட பல ஒரு ஹாலிவுட் படத்துல இல்ல அவங்களோட சீரீசஸ்ல நம்ம ஈவன் நம்மளோட இந்திய படங்கள்ல கூட ஒரு கேரக்டர் தேவைப்படும் போது நம்மளோட சமகாலத்திலயோ இல்ல ஹிஸ்டரியிலயோ வாழ்ந்த ஒரு கேரக்டரோட ஸ்கெட்சை எடுத்து அவங்களோட கதையில போட்டு பண்ற வழக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அகெயின் கோ பேக் டு த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா, அதுல ரெட் வெட்டிங்னு ஒன்று வரும், அதுவுமே சிமிலரா அப்படி ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல நடந்திருக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட் தூக்கி இவங்க கதையில போட்டு, ஸோ என்னன்னா எண்ட் ஆஃப் த டே இங்க ஒரு ட்ராஜடி நடக்கணும், நான் ட்ராஜடிக்கு அவர் ஒரு கதையை ஜஸ்ட் யோசிச்சு அந்த ஒரு பார்ட் அதுல போடாம அத மாதிரி சிமிலரா ஏதோ ஒரு ட்ராஜடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஸோ அந்த ட்ராஜடி இவரோட கதைக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராஜடியை தூக்கி இந்த கதையில போட்டு ஒரு ஒரு ஸ்கெட்சா போடுற ஒரு பழக்கம் அப்படின்றது வந்து நார்மலா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்ல இருக்கிறது. ஸோ அதனாலதான் வெற்றிமாறன் வந்து டைட்டில் கார்டில் போறாரு, இது முழுக்க முழுக்க கற்பனையே அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம இந்த கேரக்டர்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது திஸ் இஸ் நாட் அ டாக்குமெண்ட்ரி, இது ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது. இங்க தமிழ்நாடு விடுதலைப்படையோ இல்ல புலவர் கலியபெருமாளோ இல்ல வந்து தமிழரசு தோழரோ இவங்களை பத்தின டாக்குமெண்ட்ரியோ அவங்கள பத்தின கதை கிடையாது. இது வெற்றிமாறன் நம்ம ஜெயமோகன் அவரை எழுதிய ஒரு சிறுகதையை தழுவி அவர் ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதையில என்ன பண்றாருன்னா, நிறைய ட்ராஜடிஸ் வருது. அந்த ட்ராஜடிஸுக்கு நான் சும்மா ஒரு ட்ராஜடி போடாம நிஜமாவே தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நிறைய ட்ராஜடிஸ் வந்து அவருக்கு என்னன்னா அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, இந்த கதையில வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் இங்க இருக்கிற பியூரோக்ரஸியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அவர் ஒரு ஒரு வேற ஒரு சிச்சுவேஷன் யோசிக்காம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நடந்த பல ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸை அதுக்கு அதுல தொடர்பு இருக்கிற வேற வேற கேரக்டர்ஸை மொத்தமா ஒன்னா கொண்டு ஒரு கொலாஜ் ஆக்கி ஒரு கதையா கொடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கிற வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங். இது இருந்துட்டாலே நம்ம இது என்ன அரசியல் பேசுது அப்படின்றது வந்து நமக்கு புரிஞ்சிடும். அதை விட்டுட்டு இல்லையே இவர் கலியபெருமாள் புலவர் கலியபெருமாள் வந்து இந்த ரீஜியன்ல அவர் செயல்படவே இல்லையே, இது வந்து இந்த சத்தியமங்கம் காடல் நடந்த விடயத்துக்கும் தோழ தமிழரசனுக்கும் சம்பந்தம் இல்லையன்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை அறிவில்லாம இதை நான் பெரிய ஒரு மேதாவி அப்படின்னு இந்த மாரல் ஹைக்ரவுண்ட்ல இருந்துட்டு ஒரு பேசிக் அறிவு இல்லாம பேசுற ஒரு விஷயம். ஸோ இங்க அரசியல் இந்த விடுதலை வந்து அரசியல் பேசலன்னு பேசுற இந்த கூட்டம் வந்து இதைதான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ நம்ம இதுல இருந்து அப்படியே போக போடுது, இதுல இருந்து நம்ம இந்த பார்வையில இருந்து நம்ம ஒரு ஒரு கேரக்டரா இது என்ன அரசியல் பேசிருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல தெளிவு வரும்னு நான் நினைக்கிறேன்.
இல்ல தோழர், அதுல குறிப்பிட்டு நாங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல அந்த டிஸ்க்ளைமர்ல கூட ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு. அதுல வெற்றிமாறன் அவர்கள் அந்த டிஸ்க்ளைமரை அவர் எப்படி எழுதி இருக்கிறாருன்றதையும் நாங்க பார்க்கணும். வெற்றிமாறன் அந்த டிஸ்க்ளைமர் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கிறது என்றதும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மூவில வரக்கூடிய ஒரு டிஸ்க்ளைமரா அது இருக்காது. மாறாக இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி வேர்டடா அந்த டிஸ்க்ளைமர் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதுல வந்து ஒரு விதமான ஒரு சாக்காஸ்டிக் ஒரு சாக்காசமும் அந்த டிஸ்க்ளைமர்ல நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது. அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் என்ன சொல்றது, அது வந்து அதுல நீங்கள் வந்து இந்த படம் ஒரு ஃபிக்ஷன், இந்த படம் வந்து கற்பனையே, எல்லாமே ஒரு கற்பனையே என்று அந்த சொல்ற அந்த விஷயம் இருக்குதானே, அதுக்கு பின்னால நிறைய அரசியல் இருக்கிறது என்ற மாதிரி தான் நாங்க சொல்லணும். என்ன அது, இதெல்லாம் கற்பனை இல்லையடா, இதெல்லாம் உண்மைக்கும் நடந்ததடா, இதெல்லாம் உண்மைக்குமே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களடா, இவர்கள் எல்லாம் வரலாற்றுல இடம்பெற்றவர்களடா என்று சொல்றதுக்கு பதிலாம் அதை வந்து ஒரு சாக்காஸ்டிக் டோனோட அந்த விஷயத்தை கன்வே பண்ணின மாதிரி தான் அந்த டிஸ்க்ளைமரும் இருந்தது. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் வி கேன் ஆல்சோ சி ஃப்ரம் திஸ். அண்ட் தி அதர் திங் இஸ், இந்த மாதிரியான படங்கள் வந்து அரசுக்கும் அரசின் இயல்புக்கும் எதிரான படங்களாக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு காலமும் மக்களின் போராட்டங்களை பற்றிய தவறான பிம்பங்களை கட்டமைக்கிறவர்களுக்கு வந்து ஒரு ஒரு செருப்படி கொடுக்கிற மாதிரியான ஒரு படமாகவும் இது இருக்க அமைய பெற்றதனால் அதுவும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் தி அதர் திங்ஸ் தட் கம்ஸ் இன் டு பிளே. இப்ப இதுல பேசப்படுற அரசியல் என்று வரும்போது, இப்ப விடுதலை தோழர் சொன்னது போல தோழர் தமிழரசன் அவர்களாகட்டும், இல்லை என்றால் புலவர் கலியபெருமாள் ஆகட்டும், இவர்கள் இருவரையும் நீங்கள் பாத்தீங்களா, இருவருமே வந்து கம்யூனிசம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்ரோச்ல இயங்கக்கூடிய பொலிட்டீஷியன், ஐ மீன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா இருந்தவர். அதுலேயும் குறிப்பாக இவர் புலவர் கலியபெருமாள் அவர்கள் இந்த வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இந்த மார்க்சிய லெனினிய அந்த பார்வையில பயணித்து வந்தவராக இருக்கிறார்.
ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பெரியாரியாவும், அப்புறம் வந்து சிபிஐ, அப்புறம் சிபிஎம், அப்புறம் வந்து இந்த அரசியல் கட்சிகள் மேல இந்த நம்பிக்கை போய் எம்எல்ஏக்கும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இந்த நக்சல் மாதிரி இந்த ஒரு ஆயுத குழுவான மார்க்சிய ஆயுத குழு மாதிரி இருக்கிற எம்எல்ஏக்கத்துல வந்து சேர்ந்து அப்படிதான் அவரோட ஜேர்னி
அப்படிதான். அதான் அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல அவர் வந்து மார்க்சிய லெனினிய பார்வையில இருந்தவர், பயணித்து கொண்டிருந்தவர். ஒரு கட்டத்துக்கு பிறகு சிபிஐ இவங்கள் வந்து தேர்தல் அரசியல் பாதை தான் சரி, புரட்சிகர பாதை சரியில்லை என்ற ஒரு விஷயத்துக்கு, அதாவது நீங்க தேர்தல் வழியில இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஊடாக நீங்கள் சாதிக்க முடியும், நீங்க புரட்சிகர அந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்று சொல்லும் போது அதுல இருந்து அவர் பிளவுபடுகிறார். ஆனால் அவர் பிளவுபடுவதற்கு இன்னொரு முக்கிய நோக்கம், அவர் தமிழ்நாட்டின் இறையாண்மை சார்ந்த பார்வையுடையவராகவும் இருந்தார், தமிழ்நாட்டின் சுயநிர்ணயம் சார்ந்த பார்வையுடையவராகவும் இருந்தார். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும், புலவர் கலியபெருமாள் அவர்களின் எக்ஸிஸ்டன்ஸ், அவரது இருப்பே போலி கம்யூனிசவாதிகள் அல்லது தேர்தல் அரசியலுக்கு அடிமையான இன்றைய சிபிஐ சிபிஎம் போன்ற கட்டமைப்புகளுக்கு வழங்கப்படும் ஒரு செருப்படியாகத்தான் இருந்தது அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ். பிகாஸ் அவர் பிராக்டிஸ் பண்ணின மார்க்சிய லெனினிசம் என்பது வந்து எங்கட அந்த விடுதலை உணர்வையும் அது உள்ளடக்கியதாக இருந்தது. ஒரு இனத்தின், ஒரு தேசிய இனத்தின் விடுதலை உணர்வையும் உள்ளடக்கிய மார்க்சிய லெனினிய தத்துவத்தை அவர் முன்னிறுத்தியவராக புலவர் கலியபெருமாள் அவர்கள் இருந்தார். அதனால அவரால் சிபிஐ சிபிஎம் மாதிரியான கட்டமைப்புகள்ல தொடர முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அது இந்திய தேசியவாதத்தை இருக பற்றி கொண்டு அது வந்து தேசிய இனங்களில்
பிற தேசிய இன உரிமைகளை வந்து அடையாள அரசியல் அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தையில சுருக்கிற ஒரு ஒரு கூட்டம் தான் இருந்துச்சு, இப்போ இருக்கு.
அதான் அப்ப அவர் வந்து என்ன செய்யறாருன்றா, அந்த தேசிய இன விடுதலை இந்த முக்கியத்துவம் அறிந்த ஒருவராக புலவர் கலியபெருமாள் இருக்கிறார். அதன் அடிப்படையில அவர் இந்த சிபிஐ சிபிஎம் அந்த என்ன சொல்றது, அந்த பித்தல் ஆட்டங்கள், அந்த அதன் அந்த தேர்தல் அரசியல் சமரசங்களை பற்றி எல்லாம் ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்ட ஒரு நபராக இருந்ததுனால அவர் நிறைய விதமான குறிப்பா இந்த பண்ணையார்கள் திமிரை ஒடுக்கக்கூடிய மாதிரி பல இடங்கள்ல போயிட்டு அந்த அறுவடைகளை எல்லாம் எடுத்துட்டு வர்ற போராட்டம், போயிட்டு அவங்களோட நிலத்துக்குள்ள போயிட்டு அந்த உழைத்த மக்கள் என்ற அந்த அவர்களுக்கு வர வேண்டியதுதான் அது என்று சொல்லிட்டு அந்த அறுவடைகள் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய போராட்டங்கள், இவ்வாறாக நிறைய போராட்டங்களை செய்தவராக புலவர் கலியபெருமாள் இருக்கிறார். மற்றது இது ஓவரோலா அவற்ற எக்ஸிஸ்டன்ஸ் என்று நாங்க கதைக்கும் போது, சாரி அது முதல்ல டீரெயில் ஆயிட்டு, இது என்ன நடக்குதுன்றா, கம்யூனிசம் மார்க்சிசம் லெனினிசம் என்று இவங்க என்ன லிசத்தை உருட்டினாலும் இந்திய ஒன்றியம், தமிழ்நாட்டு, மற்றது ஈழத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்து நிலைகளை பேசியவர்கள் சிங்கள தேசத்துல கூட இந்த கருத்து நிலைகளை பேசியவர்கள் தேசிய இன விடுதலை என்று வரும்போது இன ஒடுக்குமுறை என்று வரும்போது மௌனிகளாக மாறி விடுகிறார்கள். அந்த நேரத்துல தே டோன்ட் டேக் அ ஃபர்ம் ஸ்டாண்ட், தே டோன்ட் ஸ்டாண்ட் பை தி ஒப்ரெஸ்ட் நேஷன் ஆஃப் பீப்புள். அப்ப அந்த இடத்துல அவையில் இந்த போலி முகங்கள் அம்பலப்பட்டு நிக்கிறது. அப்ப ஒரு மார்க்சிய லெனினிய அப்ரோச்சின் அடிப்படையில இயங்கி வந்த அதன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை உள்வாங்கி கொண்ட ஒரு இயக்கம் தான் விடுதலை புலிகள் இயக்கம். We need to remember that as well. பட் விடுதலை புலிகள் இயக்கம் புரட்சிகர வடிவத்தை கையில் எடுத்தது. என்ன புரட்சிகர வடிவத்தின் ஊடாகத்தான் நீங்க ஒரு சமூகத்துல இன்இக்வாலிட்டிஸ் இருக்குதுண்டா, நீங்க அந்த இன்இக்வாலிட்டிஸ அட்ரஸ் பண்ணாம அந்த சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்க்காமல் நீங்கள் அந்த ஒடுக்குமுறையாளர்களை அதிகாரத்தில் அமர்த்தி வைத்திருக்கும் அந்த அதிகார முறைமைக்குள் நின்று நீங்கள் தீர்வை பெற முடியும் என்று சொல்லுவதும் ஒடுக்குமுறையாளனின் கருவியாகும் ஒரு வேலை என்பதை அவர்கள் நன்குணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் இயக்கம் அதை வந்து தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அண்ணன் அவர்கள் கூட பல முறை சொல்லி இருக்கிறார், அவர்களிட தோல்வியலை தோல் உரித்து காட்டியிருக்கிறார். அப்ப இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்றவர்கள் இந்த தேர்தல் அரசியல்கள் ஊடாக செய்யக்கூடிய அந்த சமரசங்கள் அந்த தோல்விகளை அம்பலப்படுத்தி காட்டும் ஒரு இருப்பாக புலவர் கலியபெருமாள் இருந்தார். தோழர் தமிழரசன் வந்து அந்த புரட்சிகர வடிவத்தின் ஒரு இளம் வடிவமாக சுதந்திர தமிழ்நாடு என்ற அந்த பார்வையுடையவராக, தனித்தமிழ்நாடு என்ற ஒரு பார்வையுடையவராக, தமிழ்நாட்டின் இறையாண்மை சுயநிர்ணயம் என்று சிந்திக்கக்கூடியவராக இருந்தார். இவர்கள் பொது உடைமைதான் பேசினார்கள். இருப்பினும் இவர்கள் பொது உடைமைவாதிகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். They don't remember them. Communists don't remember them. They've sidelined them because இந்த கம்யூனிஸ்ட் எல்லாருமே இந்திய தேசியவாதிகளாக நின்றபடியினால்தான் சக தோழர்களாக இருக்க வேண்டிய புலவர் கலியபெருமாளையும் புறக்கணித்தார்கள், தோழர் தமிழரசனையும் புறக்கணித்தார்கள். ஏன்னா இவர்கள் இந்திய தேசியவாதத்தின் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இந்த சிவப்பு சட்டையர் அப்ப அவர்களுக்கும் காங்கிரசுக்கும் வித்தியாசமே இல்லை என்ற மாதிரி, அவர்களுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசமே இல்லை என்ற மாதிரி ஆகிவிட்டது. அப்ப மக்களுக்காக நின்று போராடியவர்கள், மக்களின் ஒரு அடிப்படை உரிமைகளை பேசிய புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள் கம்யூனிஸ்டுகளால் அவர்கள் இந்த ஹிஸ்டரிஸ்ல இருந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டார்கள். இன்ன வரைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள், நினைவு கூறப்படுகிறார்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளாக தமிழ் தேசிய வெளியில தான் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். So their histories were erased. திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டது, திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. அப்ப இதை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு. இது ஒரு வரலாறு, இது படத்தை பற்றி கதைக்கல, இது வந்து ஒரு வரலாறு. அப்ப அவர்கள் இருவரை பற்றிய அந்த வரலாறு, அவர்கள் இருவரை நினைவு ஊட்டக்கூடிய விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் முறை தமிழ் சினிமாவில் அது பேசப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இட் வாஸ் அ வெரி டேஞ்சரஸ் டாபிக். அத துணிச்சலோடு எவனும் தொட தயங்கிய சப்ஜெக்ட் துணிச்சலோடு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டைரக்டர் தொட்டிருக்கிறாருடா, இட் இஸ் அ டிஃபரண்ட் திங் ஆல்டுகெதர். இட் நீட்ஸ் டு பீ செலிப்ரேட்டட். ஓம்படுதடி பழு,
அதாவது பழு, நம்ம இந்த இதை ப்ரிசைஸா நம்ம ஒரு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு நம்ம பேசணும் அப்படின்னா, ஒய் வாட் இஸ் த பாலிடிக்ஸ் ஆஃப் விடுதலை, அது பாயிண்ட், அதை பத்தி நம்ம பேசணும். ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னாடி, ஆமா அதுக்கப்புறம் வந்து ஒய் கம்யூனிஸ்ட் தான் முக்கியமா பொது உடைமை சித்தாந்தவாதிகள் எதனால இந்த விடுதலையை வந்து இவ்வளவு கடிச்சு கொதறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட், நம்மளோட டாபிக்கே அதான். அதுக்கப்புறம் வந்து வாட் விடுதலை டிட் டு த காமன் பீப்புள், விடுதலை வந்து இங்க இருக்கிற படம் பார்த்த மக்களை வந்து அரசியல் அரசியலா எப்படி வந்து தூண்டி இருக்கு, என்ன மாதிரி ஒரு செயலரை செய்ய வச்சிருக்கு, அதனால அரசியல் அறிவா வந்து மக்கள் எதை பெற்றிருக்காங்க. இது மூணு பாயிண்ட் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா டிஸ்கஸ் பண்ணுவோம் போல. இதுல வந்து நம்ம சிவா அப்புறம் கிறிஸ்தோலர் பாபியன்னு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இந்த திரைப்படம் பத்தி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டாங்கன்னா இந்த மூணு பாயிண்ட் நம்ம ரொம்ப ப்ரிசைஸா இந்த மூணு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிடலாம், கரெக்டா இருக்கும்.
கிறிஸ்தோலர் சிவராவணன் தோழர் பபி அண்ணா எதுவும் கருத்து சொல்றீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் இப்போது பகிரலாம். இருக்கிறீங்களா கிறிஸ்தோலர் சிவராவணன் தோழர் பபி அண்ணா?
ஓகே பாபி நான் பேசுறீங்களா?
நீங்க சொல்லுங்க தோழர், நீங்க சொல்லுங்க.
வணக்கம் தோழர். மூன்று படங்கள் எடுத்துக்கிறேன் தோழர், அவருடைய படைப்புல நான் மூன்று படங்கள் எடுத்துக்கிறேன். அந்த மூன்று படத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரியும். அவரு இந்த படத்தை எல்லாத்தையுமே கற்பனை கதைன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா அடிப்படையில இங்க பேசுறதுக்கே உரிமை கிடையாது, அதுதான் பெரிய பிரச்சனையே. ஒரு அரசியல் பேசணும்னா அது திரைப்படம் மூலியமா பேசணும்னா அதுக்கு முழு உரிமை மறுக்கப்படும் எப்பவுமே. அது வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து விடலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லணும்னா அதுக்கு உரிமை கிடையாது, மறுக்கப்படுது. இது தொடர்ச்சியா அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடியும் ப்ரீவியஸாகவுமே ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இதுல குறிப்பிட்டு பேசப்பட்டிருக்க மூணு படத்தை நான் சொன்னது வந்து அசுரன். முதல்ல அந்த படம் பேசுறது என்னன்னாக்க பூர்வக்குடி மக்கள், இந்த மண்ணுக்கான பூர்வக்குடி மக்களுடைய நிலம் எப்படி அபகரிக்கப்பட்டிருக்கு, பணியாரிச மூலியமா அவர்கள் எப்படி தொடர்ந்து ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுறாங்க, கல்வி அப்படின்றது எப்படி இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு அவர்கள் நம்புறாங்க, அதற்காக அவர்கள் எப்படி போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது. அடுத்து வடசென்னை பொறுத்த வரைக்கும் வடசென்னையும் சென்னையோடைய பூர்வக்குடி மக்கள், இந்த நிலத்தோடைய முழு உரிமை இருக்கக்கூடிய மக்கள், ஆனா முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்டு இப்ப அங்கிருந்தும் அகற்றப்படக்கூடிய நிலைமையிலதான் இருக்காங்க. அததான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அதுல ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது, இந்திய ஒன்றியம் எப்படி நடந்துக்குச்சு, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட ஒரு கட்சியோடைய பிளாகை கூட அவர் அதை காமிச்சிருப்பார். அது அதனுடைய தொடர்ச்சியா தான் நான் இந்த படத்தையும் பாக்குறேன். இந்த படம் பேசியிருக்கிறது தென் தமிழ்நாட்டுல நடந்த புரட்சியை பத்தி. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈழ புரட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க நடந்துகிட்டு இருந்த ஒட்டுமொத்தமான விடுதலைக்கான புரட்சியா இருந்தது. ஸோ அது மார்க்சியமா இருக்கட்டும் கம்யூனிசமா இருக்கட்டும் அது அதனுடைய ஒரு தன்மையை சொல்லுது. அது எப்படி இங்க இருந்தது, எப்படி முதுகுல குத்தப்பட்டது, ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து காட்டுற ஒரு படமா தான் நான் அதை பார்க்குறேன். ஓவராலா இந்த படத்தின் மூலியமா இந்த மூணு படத்தையும் வச்சு பார்க்கும் போது இங்க இருக்க ஸ்கேல், இங்க இருக்க அரசியல் எப்படி இருந்தது, இன்னுமே அந்த பூர்வக்குடி மக்கள் எப்படி ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதோ இன்னும் சொல்லி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அரசியல் கட்சிகள்லாம் எப்படி குத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த மூணு படத்துலையுமே அவர் மறைமுகமா பேசியிருப்பாரு. அது இப்போ நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இப்போ இந்த கடந்த ஒரு 10 வருடம் ஈழ விடுதலை போராட்டம் முடுக்கப்பட்டு 12 வருடம் ஆகுது, அந்த 12 வருடத்துல எப்படி நடந்துகிட்டு இருக்கு அரசியல், இப்பயுமே அங்க எப்படி அரசியல் நடக்குது, இது எல்லாத்தையும் வச்சு இந்த ஒட்டுமொத்த அரசியலை புரிஞ்சுக்கலாம். கம்யூனிஸ்ட்ன்றது ஒருத்தவர்களை வச்சு முடிவு பண்ணல நான் இதுல. ஸோ இவர்கள் எல்லாருமே அண்ணன் தமிழரசன் கூட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஆதரிக்கிறாரு. ஒடுக்கப்படுற மக்களுக்கான குரலா தான் அது இருக்கணும், ஆனா அது அப்படி இருக்கா அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் நான் அந்த படங்கள் இந்த மூணு படத்தையும் நான் கம்பேர் பண்ணி தான் இந்த அரசியலையே நான் புரிஞ்சுக்கிறேன்.
இல்ல சிவா சொன்னதுல ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அவர் வந்து இந்த நம்ம வடசென்னை வந்து அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்களோட அரசியல பேசுச்சு அப்படின்னாரு. அது எவ்வளவு தூரம் அது பேசியிருக்கு அப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடலோர மீனவ சமுதாயத்து மேல் நடந்த அந்த அடக்குமுறைக்கு வந்து ஒரு கவுண்டரா வந்து நம்மளோட தோழர்கள் எல்லாரும் வந்து சோசியல் மீடியால அந்த வடசென்னையில அமீர் பேசின ஒரு டைலாக் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு ப்ராஃபஸி மாதிரி இருந்துச்சு. இப்படி வருவான் நாளைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு நடந்து போகும்போது இடைஞ்சலா இருக்கணுமா, கவுச்சி அடிக்குது மீன் கவுச்சி அடிக்குதுன்னுமா, அப்புறம் என்ன வந்து இந்த என்னோட இடத்த விட்டே வெளியேற்றுவோம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த டயலாக் வந்து இப்போ வரைக்கும் ரெலவெண்டா இருக்கு. ஸோ
அது ப்ரொஃபசின்றத விட தோழர் ஹிஸ்டரி ரிபீட்டிங் இட்செல்ஃப்னு சொல்லலாம்.
எக்ஸாக்ட்லி. ஸோ அது அவரோட அரசியல்ன்றது வந்து எப்பவுமே மக்களுக்கான அரசியலா இருந்திருக்கு. முக்கியமா வந்து இந்த நம்மளோட கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாரும் இந்த அடையாள அரசியல், நீ வந்து யூ ஷுட் நாட் ஹாவ் எனி பேட்ரியாட்டிசம் ஃபார் பேட்ரியாட்டிசம், இல்ல ஒரு 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 உணர்வு இன உணர்வு அப்படின்றதே உனக்கு இருக்கக்கூடாது. நீ வந்து அந்த மாதிரி ஒரு பார்வையில அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு கசக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதாவது இருக்கிற மக்கள் மண்ணுக்கான உரிமை மக்களுக்கான உரிமையும் பேசும்போது, இல்ல நீ வந்து ஒரு உன்னோட உரிமைய வந்து நீ அந்த ஒரு இந்திய ஜனநாயகத்துக்காக உன்னோட உரிமையை விட்டு கொடுக்குற அந்த தவறுன்ற ஒரு மைண்ட் செட்லதான் அவங்க இருக்காங்க. ஸோ
அதுல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க இந்த அடையாள அரசியல் என்று சொல்லி சிறுமப்படுத்துற ஒரு விஷயம் நடக்குது. ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்று சொல்லி சொல்றதாகட்டும், எல்லா டெர்மினாலஜிஸ் இவங்க பயன்படுத்துற டெர்மினாலஜி அதோட நெகட்டிவ் ஸ்டீரியோடைப் கின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் சொல்றாங்க. அடையாள அரசியல், அடையாள அரசியல், உழைக்கும் வர்க்கம் என்று சொல்றதும் ஒரு அடையாளம் தான், தலித் மக்கள் என்று சொல்றதும் ஒரு அடையாளம் தான், திராவிடர்கள் என்று சொல்றதும் ஒரு அடையாளம் தான், தமிழர்கள் என்று சொல்றதும் அதே அடிப்படையில ஒரு அடையாளம் தான். இப்ப நாங்கள் வந்து தமிழர்கள் என்று சொல்லி ஒரு அடையாள அரசியல் செய்கிறோம் என்றது இவர்களின் சிக்கலாக இருந்தால், அடையாள அரசியலின் பண்பு என்னன்றத பார்க்கணும். அப்படி நீங்க பாத்தீங்களா, நிறைய இடங்கள்ல அந்த பண்பை யாருமே பார்க்க தவறுகிறார்கள் என்றுதான் நான் பாக்குறேன். இப்ப ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு நீ ஒரு அடையாள அரசியல் செய்கிற, உன் அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு நீ சக மனிதனை ஒடுக்குகிறாய் என்றால், இன்னொருத்தனை அழித்தொழிக்கிறதுக்கு நீ உண்ட அடையாளத்தை பயன்படுத்துகிறாய் என்றால், உண்ட ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு, மேலாதிக்கத்தை செலுத்துவதற்கு நீ ஒரு அடையாளத்தை பயன்படுத்துகிறாய் என்றால், அந்த அடையாளத்தின் பண்பு என்பது ஒரு ஒடுக்குமுறை பண்பாக வெளிப்படும். உதாரணத்துக்கு, நான் உயர்ந்தவன், நான் இந்த சாதியில பிறந்தவன், அதனால நான் உயர்ந்தவன் என்று நீ சொல்லும் போது நீ உண்ட அடையாளத்தை இன்னொருவனை தாழ்த்துவதற்கு பயன்படுத்துகிறாய். நான் வந்து இந்த நாட்டில் நான் தான் பெரும்பான்மையாக இருக்கிறேன், இதுதான் எனது அடையாளம், நான் தான் இந்த இவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், இங்கே எங்களை விட்டால் வேறு எவனுமே வாழ முடியாது என்று சொல்லுற அந்த போக்கு, அது வந்து ஒரு ஒடுக்குமுறையின் அந்த அடையாளம் அங்கு என்ன பண்பு வெளிப்படுகிறது என்றால், ஒரு ஒடுக்குமுறையின் பண்பு அங்கு வெளிப்படுகிறது. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள், பாட்டாளி வர்க்கம், இவர்கள் எல்லாம் அவர்களின் அடையாளத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்? நீ எங்களை, நீ என்ன செய்கிற, நான் உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறேன், அதுதான் எனது அடையாளமாக இருக்கிறது, நீ அதை பயன்படுத்தி கொண்டு என்னை, நான் இந்த இப்படி அடையாளப்படுகிறேன் என்ற காரணத்துக்காக நீ என்னை ஒடுக்குகிறாய். நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து வருகிறேன், நான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து வருகிறேன் என்பதனால் நீ என் மீது தீண்டாமையை பாய்ச்சுகிறாய், நீ தீண்டாமை பின்பற்றுகிறாய், என்னை வந்து இந்த கோயிலுக்குள் வர வேண்டாம் என்று சொல்கிறாய், என் அடையாளத்தை நீ குறிப்பிட்டு சொல்கிறாய். அப்படி சொல்லும் போது நீ வந்து, நாங்கள் சிங்களவர்கள், சிங்கள மொழிதான் கதைக்க வேண்டும், நீ தமிழன், நீ வந்து இங்க வரக்கூடாது, நீ இந்த உண்ட மொழியை இங்கே பேசக்கூடாது, உன் மொழி பேச இங்க உரிமை இல்லை, நீ வாழ இங்க உரிமை இல்லை, உன்னை நான் கொன்றொழிப்பேன், உனக்கு எதிராக கலவரங்களை நடத்துவேன் என்று சொல்லும் போது, அங்கே அவன் வந்து என்னை எப்படி, என் அடையாளத்தை பயன்படுத்தி, என்ன அடையாளப்படுத்தி, என்ன ஒடுக்குறதுக்கு அது ஒரு லைசன்ஸா பயன்படுத்தும் போது, நாங்கள் எங்கள் அடையாளத்தை மீண்டெழுவதற்கு, ஒருங்கிணைவதற்கு, திருப்பி அடிப்பதற்கு பயன்படுத்தும் போது, அந்த அடையாளம் என்பது ஒரு விடுதலை உணர்வை தாங்கிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒடுக்குமுறையில் இருந்தான விடுதலை உணர்வை தாங்கிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அந்த அடையாள அரசியல் என்பதுதான் அங்கு சமூக நீதியாக வெளிப்படுகிறது. தலித்தியம் பேசக்கூடியவர்கள், நாங்கள் தலித்துகள் என்று சொல்லி அவர்கள் ஒருங்கிணைகிறார்கள், அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் என்றால் அதை நீங்க அடையாள அரசியல் என்று சுருக்க முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறீங்க என்றால் அதை நீங்க அடையாள அரசியல் என்று சுருக்க முடியுமா?
அப்படித்தான் சுருக்குறாங்க. தமிழர்களை மட்டும், இந்த தமிழ் ஐடென்டிட்டியை மட்டும் எல்லாம் அவங்க வந்து அப்படி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் சொல்றது கிடையாது. அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட அரசியல் பேசுற தலித்துன்னு ஒண்ணு சேர்றதையும் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்
பேசுறது. ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் என்று சொல்லுறவங்க யாருன்றதும் பாக்கணும் தானே, அவங்களுக்கு ஐடென்டிட்டியே இல்லாத என்னது. இப்போ ஒரு பாட்டு ஒன்று ஃபேமஸா இருக்குது, அந்த மனிதர்கள் என்னமோ ஒரு பாட்டு உண்டு, அதை எல்லாரும் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இப்படி கதைக்கிறவங்க, தலித்திய மக்கள் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் செய்கிறார்கள், தமிழர்கள் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் செய்கிறார்கள் என்று சொல்றவங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லையா?
என் மக்களுக்காக படம் எடுக்கிறேன் என் மக்களுக்காக பேசுறேன் இதுல என்ன தவறு? நான் பேசுறதுல தவறு இருந்தா சுட்டி காட்டுறதுல நியாயம் இருக்கு, நான் யாருக்காக பேசுறேன்றதுல இங்க எவனுக்கு என்ன பிரச்சனை, அதுதான் எனக்கு புரியல.
நான் வந்து ஒரு கம்யூனிஸ்டா மாதிரி இதுக்கு பதில் சொல்றேன். அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாத்தையுமே எதுல சுருக்குறாங்கன்னா வர்க்கத்துல சுருக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கிற வர்க்கத்தை சரி பண்ணிட்டோம்னா இங்க இருக்கிற இந்த இன ரீதியான அடக்குமுறை, சாதி ரீதியான அடக்குமுறை, மொழி ரீதியான அடக்குமுறை, இது எல்லாமே வர்க்கத்தை வந்து சரி பண்ணி சமமாக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே சரியாயிடும்ன்ற ஒரு பார்வையில வராங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பொருள் முதல்வாதம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து வைப்பாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் சொல்றது என்னன்னா, நாங்க சயின்டிபிக்கா வந்து உலகத்தை பாக்குறோம், நாங்க எல்லாத்தையுமே சயின்டிபிக் அப்ரோச்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கல்ட் குரூப்பா, ஒரு அன்சயின்டிபிக்கா, ஒரு கண்மூடித்தனமா கடிவாளம் போட்டுக்கிட்டு இவங்களோட கட்சி தலைமைகள் என்ன சொல்லுதோ அதை பின்பற்ற ஒரு கூட்டமா மாறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற அந்த மக்களோட அரசியல் இருக்குல்ல, அந்த மக்களோட அரசியல் அவங்க டைரக்டா மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் எழுத்துக்களோட அவங்க போட்டு கம்பேர் பண்ணி அதை வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. அவங்களோட வினைகள், அவரோட ஆன்சர்ஸ் வந்து இவங்களோட ரைட்டிங்ஸ்லயே தேடுறாங்க. அவங்கள வந்து நம்ம யாரும் குறை எல்லாம் சொல்லல. மார்க்ஸ் வந்து இங்க தமிழ் தேசியவாதிகளும் சரி, விடுதலை புலிகளுமே அவர் மார்க்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. அது ஒரு சோசியலிசத்தின் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் தான் அவங்களோட கனவுன்ற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் மண்ணுக்கு ஏத்த மார்க்சியம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நம்ம ஐயா டக்குன்னு பேர் வரல, நம்ம இவர் இருப்பார்ல பழு தமிழ் தேசியவாதி, தியாகத்தோழர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி அப்ரோச்சும் இவங்க எடுக்கிறது இல்லை. இவங்களோட ஆன்சர்ஸ் வந்து இந்த மூணு பேரு இவங்களோட இந்த ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மார்க்சிஸ்ட் ரைட்டர்ஸ் அவங்களோட ரைட்டிங்ஸ்லயே விரிய தேடுறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து அங்க இருந்தா பரவாயில்ல. இங்க இருக்கிற கொஸ்டின் இருக்குல்ல, இந்திய நிலப்பரப்புல இருக்கிற சாதி அப்படிங்கிற கட்டமைப்பு வந்து உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். மார்க்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து உட்காந்து மார்க்ஸோ ஏங்கல்ஸோ அதை பத்தின ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ஒரு விளக்கம் அவங்க கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அதை இவங்க பின்பற்றினா அதுல ஒரு ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க வந்து தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இங்க இருக்கிற இந்த ஒரு சாதிய சாக்கடையில நம்ம மூழ்கி போன இந்த சமுதாயத்துல உட்காந்துட்டு இந்த சமுதாயத்துக்கான விடை வந்து இங்கிலாந்துல உட்காந்து மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதின ரைட்டிங்ஸ்ல இவங்க தேடுறதுதான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம். இவங்க வந்து மக்களோட மொத்த பிரச்சனையும் வந்து ஒரு வர்க்கம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு 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 வட்டத்துக்குள்ள சுத்திடுறாங்க. ஸோ நீங்க எப்போ நீங்க அடையாளத்துக்குள்ள சுத்திடுறாங்க. நீங்க வந்து என்ன வந்து நாளைக்கு நான் வந்து இப்போ நான் இருக்கேன், நான் நாளைக்கு எனக்கு இப்போ கேரளால எல்லாம் லாட்ரி டிக்கெட் எல்லாம் லீகல் தான், எனக்கு லாட்ரி விழுந்துருச்சுன்னா நான் வந்து கோடீஸ்வரம் ஆயிடுவேன். கோடீஸ்வரம் ஆயிட்டுனா நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருக்கேன், நான் கோடீஸ்வரம் ஆயிட்டேன்னதுனால என்ன அங்க இருக்கிற ஒரு பார்ப்பனர் வந்து இந்த சமமெல்லாம் பார்க்க போறதில்லை. சோசியல் ஒரு ஓகே ஈவன் ஒரு நான் இப்போ எனக்கு லாட்ரி டிக்கெட் உள்ளது, 10 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு அப்புறம் என் பசங்க எல்லாரையும் நான் நல்லா படிச்சு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டேன், அவன் வந்து என்னோட பொருளாதாரத்துல ரொம்ப கீழே தான் இருக்கான், அவன் வந்து நான் அவனோட கிளாஸ்ல அதிகம் மேல இருக்கேன், அவன் கிளாஸ் வைஸ் அவன் என்னோட அவனோட லைஃப் ஸ்டைல்ல வந்து கம்மியா தான் இருக்கான்னாலும் அவன் என்ன ஒடுக்குறான். ஸோ இவங்களோட இந்த இக்குவேஷன் இருக்குல்ல, கிளாஸ் இந்த இக்குவேஷன் இங்க அடிபடுது. இது அவங்க பேசாம நம்ம இங்க இருக்கிற சாதி அரசியல், இங்க இருக்கிற இன உரிமைக்கான அரசியல், மொழி பிரச்சனைக்கான அரசியல், இதெல்லாம் பத்தி பேசும்போது அது எல்லாத்தையும் அடையாள அரசியல்னு ஒரு கூட்டுக்குள்ள அவங்க சுருக்கிடுறாங்க. சோ அவங்களோட பார்வை வந்து ரொம்ப நேரோவா இருக்கு.
இல்ல ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன் இதுல. இப்ப நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக ஒரு உழைக்கும் வர்க்கம் வந்து வெற்றி பெற்றதன் வரலாறு நீங்க நிறைய காணக்கூடியதாக இருக்கு. கொஞ்சம் மியூட் பண்றேன் ஒரு நிமிஷம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வெற்றி பெற்ற வர்த்தகர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு சமுதாய பின்னணிகளில் இருந்தும் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சரியா பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஊடகங்களும் நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள் வந்து அரசியல் செய்து வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்துல போய் நின்று அவருக்கு ஒரு ஆலோசகர்களாக அவர்கள் இயங்க முடியுமா என்றால் இல்லை. ஆனால் ஒரு ஹிந்துராம் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அருகில் நின்று அவருக்கு ஆலோசனை கொடுப்பவராக தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவன் வர்த்தக ரீதியா உயர்ந்தாலோ தாழ்ந்தாலோ அவன் பெரிய வர்த்தக ரீதியாக அவன் பெரிய வெற்றி பெற்றாலோ பொருளாதார ரீதியாக உயர்வு நிலைக்கு அடைந்தாலோ போல அவனுக்கு வந்து சமூகத்துல அவன் வந்து சமமாக நடத்தப்படுவான் என்று எண்ணுவதை விட பெரிய ஒரு அபத்தம் வேறு ஒன்றும் இல்லை. இங்க சமூகத்துல ஒடுக்குமுறை அநீதிகள் எல்லாமே சாதி அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீ இந்த சாதி, அதனால நீ ஒடுக்கப்பட்டிருக்கணும், உனக்கு வந்து இதுகள் எல்லாம் கிடைக்காது என்ற மாதிரியான அந்த சாதிய ஒடுக்குமுறை, சாதியவாதத்தை நீங்கள் எதிர்க்காமல் வர்க்க விடுதலை பேசி பயனற்று. அப்ப நீங்க தமிழ் தேசியத்தோடு இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது என்று பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியத்துல நான் என்னண்டு பாக்குறேன்னா, இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம் வந்து பெரிய அளவுல ஆதரிக்காது. ஏன் ஆதரிக்க மாட்டார்கள் என்று பார்த்தோம்னா, அது இந்திய தேசியவாதத்துக்கு இவர்கள் வந்து அதை ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள், அது உண்டு. அதை தாண்டி விடுதலை புலிகள் இயக்கமும் ஒரு மார்க்சிய லெனினிய இயக்கம் தான். மார்க்சிய லெனினிய அப்ரோச்சை எடுத்ததுதான் அவங்கட வந்து. இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல்ல பாத்தீங்கன்னா, அந்த ஃபவுண்டிங் டாக்குமெண்ட்லயே தங்களை ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கமாகத்தான் விடுதலை புலிகள் இயக்கம் அடையாளப்படுத்துகிறது. விடுதலை புலிகள் இயக்கம் அந்த கருத்து நிலைகளை பொது உடைமையை உள்வாங்கி கொண்டாலும் அது எடுத்த வடிவமானது தேசியவாத, அதாவது தமிழ் தேசியவாத வடிவத்தை தான் எடுத்திருக்கிறார். தமிழ் தேசிய வடிவத்தை தான் எடுத்திருக்கிறார். அப்ப அந்த தமிழ் தேசிய வடிவத்தில் இவர்களுக்கு சிக்கல் இருக்கு. அப்ப இவர்களுக்கு வந்து விடுதலை புலிகள் இயக்கம் வர்க்க அந்த மார்க்சிய லெனினிய அப்ரோச்சை எடுத்தா கூட சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகத்தான் பேசியிருக்கிறார்கள். பெருமளவு விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொடியில் இருக்கும் சிவப்பு வர்க்க புரட்சியை பற்றி சிவப்பு அல்ல, அது சமூக விடுதலை, சாதிய ஒடுக்குமுறையில் இருந்தான விடுதலையை பற்றிய சிவப்பு. அதுல இவர்களுக்கு ஒரு இடையூறு இருக்கிறதா பாக்கிறோம். ஓவரோலா இந்த அடையாள அரசியல் என்று இன அரசியல் பேசக்கூடியவர்கள், இன விடுதலை பேசக்கூடியவர்கள், சாதிய ஒடுக்குமுறையில் இருந்தான விடுதலையை பேசக்கூடியவர்களை வந்து இவங்க அடையாள அரசியல் என்று சொல்லி மட்டம் தட்டி சிறுமைப்படுத்தி செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய சிவப்பு சட்டைகள் ஆகட்டும், கருப்பு சிவப்பு சட்டைகள் ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே செய்வது பச்சை அயோக்கியத்தனமாகத்தான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல ஒரு இப்படித்தான் இவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் விடுதலை படத்தின் மீதான விமர்சனங்கள், வெறும் விமர்சனங்களை நீங்க பாத்தீங்க என்றாலும் கடந்த சில காலமாக நாம் பார்க்கக்கூடிய விமர்சனங்கள், குறிப்பா வெற்றிமாறன் அவரை டார்கெட் பண்ணி நிறைய விமர்சனங்கள் வர்றத பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓபனாவே சொல்றேன், திராவிடியன் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லது தலித்திய அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வெற்றிமாறனை பற்றிய ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. இதுல இது எல்லாருமே சொல்லல, பட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுக பேஸ் பண்ணின, இப்ப திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸுக்கு இது ஒரு சிக்கலா இருக்குது என்றதை நான் பெரிய அளவுல பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இப்ப நட்டை இயக்கம் மே 17 மாதிரியான இயக்கங்கள் கூட அதை பெரிய அளவுல எதிர்க்கிறதா தெரியும். ஆனா கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறீனம், நிறைய விசிகாவினர் எதிர்க்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு, நிறைய ஆப்வியஸ்லி திமுகவினர் எதிர்க்கிறத பார்க்கக்கூடிய, விசிகான்னு சொல்லும் போது அண்ணன் திருமா வந்து அதை எதிர்க்கல, அதை கொண்டாடுற, அது வேற விஷயம். இதுல சில இந்த திமுக சார்புடையவர்களை சொல்றேன்னா, இவர்கள் வந்து பெரிய அளவுல வெற்றிமாறனுக்கு எதிராக நிறைய விமர்சனங்களை வைக்கிறோம் என்ற பேர்ல நிறைய அவரை வந்து அவருடைய அந்த படைப்பை வந்து குச்சப்படுத்துற நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறீங்க. இவ்வாறாக கம்யூனிஸ்டுகள் முன்வைக்கக்கூடிய சில அபத்தமான கிரிட்டிசிசம் ரிவ்யூஸ் நீங்க யாராவது ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னா அதை பற்றி கேட்கலாம். விடுதலை தோழர் எனி ஐடியா, ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க முதல்ல பேசும்போது
இவர்கள் வந்து எதனால எதிர்க்கிறாங்கன்னு. நம்ம அதான் நம்ம அந்த மூணு டாபிக்கா பிரிச்சோம், ஒய் கம்யூனிஸ்ட் ஹேட் விடுதலை மூவி, அதை பத்தான் நம்ம அப்படியே கன்வியூ பண்ணி பேசுறோம். அதுல வந்து ஏன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அது அவ்வளவு வெறுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு போனது வந்து புலவர் கலியபெருமாள் அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி வந்து ஒரு சிபிஐல ஜாயின் பண்ணி எப்படி ஒரு பெரியாரியவாதியா இருந்து அவர் சிபிஐல வந்தாரு, அப்புறம் சிபிஎம்ல வந்தாரு, எப்படி எம்எல் இயக்கத்துல வந்தாரு, எப்படி ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் ப்ரொபகண்டா படமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு போனாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதனால அவங்க எதிர்பார்த்தாங்க? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து அவர் இவங்க சொல்ற அரசியலுக்கும் அவர் அவரோட அரசியலுக்கும் நிறைய வந்து அவர் வந்து ஒரு மார்க்சியவாதியா இருந்தா கூட இவங்க ரொம்ப கோரா எதிர்க்கிற தமிழ் தேசியம் அப்படின்றத வந்து தூக்கி பிடிச்ச ஒரு ஒருத்தரா வந்து புலவர் கலியபெருமாள் இருக்காரு. இவங்க வந்து எந்த எதிர்பார்ப்புல இந்த எதிர்பார்ப்புல வச்சுட்டு எப்படி அந்த படத்துக்கு போனாங்கன்னு எனக்கு புரியல. இவங்களோட மெயின் ஒரு ஒரு கிரிட்டிசிசமா என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து கம்யூனிஸ்ட் அரசியல் பேசல அப்படின்னு. பிளஸ் இவங்களோட கம்யூனிஸ்டுகளோட அரசியல் எப்படி இருக்குன்னா, எந்த திரைப்படம்லாம் வந்து இப்ப இவங்க இதுவே வந்து அசுரனே வந்து கடிச்சு கொதிருவாங்க. ஏன்னா அசுரன்ல என்ன சொல்றாருன்னா, படிடா அப்படின்றாரு, படிச்சா எல்லாம் சரியாகாது. கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கிற அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற மக்கள் வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் மேல, இங்க இருக்கிற சிஸ்டம் மேல, டெமோக்ரஸி மேல அவங்களுக்கு வந்து ஒரு 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 நம்பிக்கை போய் ஒரு புரட்சி வந்து இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் இப்படி புரட்சி வந்து ஒரு கம்யூனிஸ்ட ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகி ஒரு சோசியலிசம் நோக்கி நகர்ந்து அப்புறம் அது கம்யூனிசமா நிறைவடைஞ்சு ஸ்டேட்லெஸ் ஒரு 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 சொசைட்டி வரும் அப்படின்ற ஒரு இந்த, நீங்க அதை கேட்டீங்கன்னா நம்ம இவர் பாரிசாலன் சொல்ற மாதிரி இலுமினேட்டிக்கு அது மாதிரிதான் இருக்கும். ஒரு ஒரு அன்சயின்டிபிக், ஒரு இந்த சோசியலிசம் வரைக்கும் இவங்க இந்த மார்க்சியம் சொல்ற கருத்துக்களை நம்ம எல்லாருமே ஏற்கிற மாதிரிதான் இருக்கும். இவங்க சொல்ற இந்த இமேஜினரி இந்த கம்யூனிசம், ஸ்டேட்லெஸ் கம்யூனிசம் அப்படின்றது வந்து எந்த காலத்தையும் நடக்க போறதும் கிடையாது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லாம இங்க இருக்கிற சிஸ்டம், இங்க இருக்கிற கவர்மெண்ட்னால உனக்கு எதுவுமே கிடைக்காது, ஆட்சி மாறினாலும் இங்க காட்சி மாறாது, நீ புரட்சியை நோக்கி நீ எல்லாம் போகணும்னு சொல்லாத எல்லா படமுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான படம் தான். ஸோ இவங்களோட பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கு. இவர் வெற்றிமாறன் வந்து இந்த மாதிரி படின்னு சொல்லிட்டாருன்றதே இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா, அவர் வந்து இவங்க புள்ளவர் கலியபெருமாள்னா இவங்க மார்க்சியத்தை பத்தி பேசுவாங்க, மார்க்சிய தத்துவங்களா இருக்கும் படம்னு நினைச்சிட்டு போய் அங்க அவர் வந்து அவரு அங்க அவரோட ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு அவரோட ஒரு ஸ்டோரியில இங்க தமிழ்நாட்டுல நடந்த அரசு ஒடுக்குமுறைக்கு எதிராக நடந்த ஒரு கதையை அவர் பேசும்போது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாததுனால அவரை வந்து கடிச்சு கொதர்றாங்க நான் பாக்குறேன். இவங்களுக்கு வந்து இவரு நான் நம்ம சொன்ன மாதிரி இவங்க என்னென்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா, இவர் வந்து சத்திய இந்த புலவர் கலியபெருமாள் அப்படின்றது வந்து இந்த மாதிரி சத்தியமங்கம் காடுகள்லாம் அந்த இடத்துல அவர் செயல்படவே இல்லை, இது வந்து வீரப்பன் வேட்டையில நடந்த ஒரு விஷயம், இந்த முக்கியமா வாச்சாத்தி கொடூரம் பத்தி எல்லாம் அதை மையமா வச்சுதான் இங்க பல சீன்கள் எடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. தோழர் தமிழரசன் வந்து இப்படி செயல்படல. சோ என்னன்னா, ஒரு வெற்றிமாறன் வந்து நான் தோழர் தமிழரசனும் புலவர் கலியபெருமாளோட லைஃப் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுத்து அதுல அவர் வந்து இந்த மாதிரி உண்மைக்கு மாறான விஷயங்கள் வச்சிருந்தா அவங்கள கொஸ்டின் கேட்கறதுலயும் அவர் வந்து ஒரு ஏமாத்திட்டாரு, வெற்றிமாறன கடிக்கிறதுலயும் எனக்கு வந்து ஓகே அது ஒரு சரியான விஷயம்னு பார்க்கலாம். அவர் வந்து நான் இது வந்து ஒரு கற்பனை கதைன்னு சொல்லிட்டாரு. இந்த கற்பனை கதையில இங்க அவரோட மெயின் எய்ம் வந்து அரசோட ஒடுக்குமுறையை பத்தி பேசுறது. சோ அதுக்கு அவர் எடுத்த கையாண்ட இது என்னன்னா, தமிழ்நாட்டுல அடக்கு அரசு இங்கெல்லாம் மக்களை, அதாவது இன உரிமைக்காக போராட்ட மக்களை எங்கெல்லாம் ஒடுக்கிச்சோ அதை கம்பைல் பண்ணி அதுல வந்து முக்கியமா இங்க இருந்துற ஃபிகர்ஸ், முக்கியமா செயல்பட்டவர்களோட கேரக்டர்ஸ இங்க அவரோட கேரக்டர்ஸ்க்கு அதை பொருத்தி ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்தவர் வந்து இன்னொரு நிலப்பரப்புல வாழ்ந்த மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு ஒரு கற்பனை கதையை ஒன்று உருவாக்கி இருக்கு. நீங்க அவ்வளவு தூரம் பகுத்தறிவு பேசுற நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் அது ஒரு ஒரு பேசிக்கான ஒரு சினிமா ஒரு கிராமரை புரிஞ்சுக்க முடியாத ஒரு தத்திகளா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு இந்த படத்தை வந்து அரசியலே பேசல, நம்ம அடுத்தது என்ன அரசியல் பேசியிருக்கு, அது மக்கள்ல என்ன தாக்கம் வந்திருக்கு நம்ம அடுத்தது பேசுவோம். பட் எந்த விதத்துல வந்து இது வந்து ஒரு ஒரு தவறான திரைப்படம், இது வந்து ரொம்ப மோசமான அரசியல் பேசுதுன்னு எந்த அடிப்படையில அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு இப்பவுமே புரியல. என்ன பொறுத்தவரை என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இதுதான் படம், அவங்க எதிர்பார்த்து போனது ஒண்ணு, பிளஸ் அவங்க நினைச்ச அரசியல் இது பேசல. இது வந்து தமிழர் உரிமைக்கான அந்த டைரக்ஷனை நோக்கி போகுதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வந்து இந்த சாதிய ஒடுக்குமுறை, இன ஒடுக்குமுறைக்கு எதிரான இந்த இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம எல்லாத்தையுமே வர்க்கத்துல சொல்லுனா மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும். அதனாலதான் இந்த படத்தை இவங்க கடிச்சு கொதர்றாங்கன்னு நான் பாக்குறேன்.
இல்ல, இதுல நீங்க சொன்ன கடைசியா சொன்னதுதான் தோழர் எனக்கு முக்கியமான ஒரு பாயிண்டாகவும் இருக்கு. இதுல இவங்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தின மெரிட்ஸின் அடிப்படையில அவர்களின் விமர்சனத்தை முன்வைப்பதாக தெரியவில்லை. இதுல வாட்சாதி அந்த வெறியாட்டங்களை பற்றி எல்லாம் இந்த படம் தொட்டு பேசி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்ஃபேக்ட் அதுல கூட அந்த இன்சிடென்ட்ல கூட, ரியல் இன்சிடென்ட்ல கூட, பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் தலைவரை வந்து அம்மனமாக்கி அந்த மக்களை வைத்தே அடிக்க வச்ச கடைகள் எல்லாம் இருக்கு. அதுல உண்மையான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அந்த அந்த ஊர் தலைவர் பெருமாளாக இருந்தது. மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் என்று சொல்லி சில இதுகள் எல்லாம் நான் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அதெல்லாம் பார்க்கக்கூடியதா இருந்தது. பட் அது சோ இது எல்லாத்தையுமே தழுவித்தான் இந்த கதை எடுக்கப்பட்டது. ஆனா அடிநாதமாக இருக்கக்கூடியது அந்த விடுதலை உணர்வும். முதல் பகுதி என்பது அரசியலை பேசவில்லை. விடுதலை படத்தின் முதல் பகுதி அரசியலே பேசல. அது உண்மையை சொல்ல போனா அது அரசியல் பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் அதுல தோழர் கலியப்பெரும்
அது வந்து முதல் பகுதி வந்து வேர்ல்ட் பில்டிங் தான் பண்ணிருக்கு. நம்மள வந்து ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போய் ஒரு கதையில பாதி செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு, அவ்வளவுதான்.
எக்ஸாக்ட். அது வந்து என்னண்டு இந்த படத்தின் இன்னொரு விஷயம், நான் என்ன பெரிய அளவுல வியந்து பார்க்க கூடிய ஒரு விஷயம் என்னண்டா, இந்த படத்துல கதை சொல்லுவதன் ஊடாக, இந்த கதையை சொல்லுவதன் ஊடாக இந்த ஒடுக்குமுறையைத்தான் இந்த முதல் பகுதியில முழுக்க முழுக்க காட்டியிருக்கிறீன். அப்ப அந்த ஒடுக்குமுறையை காட்டினால்தான் திருப்பி அடிக்கும் போது அந்த நியாயம் புரியும் மக்களுக்கு. இப்ப முதல்ல அந்த ஒடுக்குமுறையை முழுவதுமாக காட்டுகிறார்கள், நிறைய முடிச்சுகளையும் போட்டு விட்டு செல்கிறார்கள். உதாரணத்துக்கு முதல் காட்சியில வரக்கூடிய அந்த ரயில் காட்சி பெரிதும் எல்லாட்ட கவனத்தையும் பெற்றிருக்கிறது, ஒரு சிங்கிள் ஷாட்ல எடுத்ததாக. அதுக்கு பின்னால இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கிராஃப்ட் ரிலேட்டட் ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு காட்சி டான்கர்க் படத்திலையும் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதுல கொஞ்சம் அந்த டிராமட்டிக்கான சீன்ஸ், மற்றது ஒரு வயலன்ஸ் சீன்ஸ் இல்ல என்ன இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ சிங்கிள் ஷாட்ல காட்டும் போது அதன் அந்த 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 ஒரு டர்பியூலன்ஸ் உங்களால கேப்சர் பண்ணக்கூடியதா இருக்கும், இந்த ஆடியன்ஸுக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றார்கள். அப்ப அந்த உடனடியாக அது ஒரு லைவா நீங்க பாக்குற ஒரு உணர்வு உங்களுக்கு கடத்தக்கூடியதா இருக்கு. இதை அவர் வந்து ஒரு தண்ட ஒரு பில் மேக்கிங்ல அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கற மாதிரி தான் நாங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனா அந்த ரயில் காட்சியை நீங்க பார்த்து
இன்னொன்னு அந்த ரயில் காட்சியில நான் ஒன்னு மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அந்த ரயில் அவங்க இன்னும் வைக்கிற இன்னொரு விமர்சனம் என்னன்னா, ரயில் காட்சி வந்து பாக்குற எல்லாரும் வந்து இந்த மாதிரி போராட்டம் மக்கள் உரிமைக்காக போராடுற எல்லாருமே மோசமானவங்கன்ற ஒரு ஒரு ஸ்டேட்ல கொண்டு வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க.
இல்ல இல்ல
இல்ல அது இல்ல, அது
பார்க்காதவன் இல்ல, படத்தை ஒழுங்கா பார்க்காதவன் பிதட்டலாத்தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா அந்த காட்சி அவ்வளவு அழகாக கட்டமைக்கப்பட்ட அந்த காட்சியில, நோ ஸ்பாயிலர்ஸ் பட் ஐல் ஜஸ்ட் லெட் யூ நோ, இது வந்து அதுல வரக்கூடிய ஒரு வசனம். அந்த காட்சி அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் அதுல ரத்த ஆர்வோடும் மக்கள் இறந்து கிடப்பார்கள், இப்படிதான் அந்த காட்சி வருகிறது. சரியா? அப்ப முதல்ல தொடங்கும் போது உடனடியாக ஒரு திருமணமான ஒரு அம்மா இருக்கிறா, அவ வந்து திருமணமான ஒரு பிள்ளை தன்னோட இறந்த கணவனை மடியில் வைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் காட்சி. உடனடியாக அந்த அமைச்சர் வருகிறார், அந்த அம்மாவுடன் நின்று படம் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஊடகத்தின் பார்வையில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம், அதாவது அந்த அமைச்சரை சுத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் ஓடிக்கொண்டிருக்கிறார். பிறகு அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு மக்களை உதவுறதுக்கு மேல ஏறுறார். அந்த நேரத்துல அந்த கேமரா அப்படியே போய்கொண்டிருக்குது, எல்லா காட்சிகளையும் காட்டிக்கொண்டு அந்த கேமரா போயிட்டு இருக்கும் போது அந்த ரயிலில் ஒரு ஓரத்தில் இருந்து ஒருவர், தோழர் வாங்க, தோழர் வாங்க, உதவுங்க, தோழர் உதவுங்கன்னு அந்த தோழர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவா மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள், ஒரு ஆக்டிவிஸ்டா இருப்பார் என்ற மாதிரிதான் அந்த தோழர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அங்க ஒருவர் தோழர் அண்டி இன்னொருவரை கூப்பிடுகிறார், அவர்கள் உதவி
தகவல் ஆட் பண்ணவா, மன்னிக்கணும்
சொல்லுங்க.
அந்த சம்பவம் படத்தின் முதல் காட்சியே தமிழரசன் அண்ணன் பண்ண அந்த இதை பத்தி தான் ஆரம்பிக்கும். அதுல அந்த இடத்துக்கு தோழர்களே போய் தான் உதவி பண்ணியிருந்தாங்க. ஓகே, முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க, அதை மீறி ரயில் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்றது இப்பயுமே நிறைய ஊடகங்கள்ல பேசக்கூடிய முன்னாள் அதிகாரிகளே பதிவு பண்ணிருக்காங்க, இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க.
எஸ் இது வந்து
அந்த இடத்துக்கு போனது அதே தோழர்கள் தான்.
அதான் தோழர். இதுல இல்ல படத்துல பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து முடியல, இது முதல் பகுதி தான், படம் முடியல. விடுதலை படத்துல முதல் பகுதி மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கிறது, அந்த காட்சி இன்னும் முடியல. அந்த
காட்சி
அந்த முதல் ஷாட்ல, ஒரு சிங்கிள் ஷாட்ல உங்களுக்கு அந்த அதுல வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டும் இல்ல, ஒரு எண்ட் பாயிண்டும் இல்ல. அந்த காட்சியில நடுவுல உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட்டை காட்டுற மாதிரி காட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா தோழர்கள் என்ற சொல் பயன்படுத்தப்படுது. இப்ப சிவராவணன் தோழர் சொன்னது போல அந்த அதுகளை எல்லாம் நாங்க அதுக்கு பிறகு வருவோம், சரிதானே? அப்ப அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது, அந்த காட்சி காட்டப்படுகிறது. அதற்கு பின்னர் அந்த காட்சி முடிந்த பின்னர் எங்களுக்கு எது காட்டப்படுகிறது என்றால், அதை எப்படி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை எப்படி போர்ட்ரே பண்ணுது, ப்ரொஜெக்ட் பண்ணுது, இமேஜ் மேனிப்புலேஷனை எப்படி செய்யுது, அந்த விஷயங்கள் தான் அடுத்த காட்சியில காட்டப்படுகிறது. ராஜீவ் மேனன் வருகிறார். வெற்றிமாறன் இஸ் அ கன்ஃபிடென்ட் பர்சன், ஹி இஸ் வெரி கன்ஃபிடென்ட் இன் இஸ் கிராஃப்ட். அது ஏன் தெரிகிறது என்றால், முதல் சீக்வன்ஸிலேயே அந்த போராட்ட குழு மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. படம் முடியும் வரைக்கும் அந்த போராட்ட குழு மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அவர்கள் இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு அரச கட்டமைப்புக்குள்ள இருந்து கொண்டு ஒருவர் வந்து, நீங்கள் அவர்களை குளோரிஃபை பண்ணாதீங்க, நீங்க இந்த டெரரிஸ்ட குளோரிஃபை பண்ணாதீங்க, அவர்களை நீங்கள் வாத்தியார்கள் என்று சொல்லாதீங்க, அவர்களை நீங்க கோஸ்ட் என்று சொல்லி மர்மம் கொடுக்காதீங்க. சரியா, நீங்க கோஸ்ட் என்று சொல்லி அவர் அடையாளப்படுத்தினா, நான் கோஸ்ட் ஹண்டன் ஆபரேஷனை வைக்கிறேன், டைகர் ஹண்டன் ஆபரேஷனை வைக்கிறேன். இந்த இந்த லாங்குவேஜ நீங்க பாத்துக்கோங்க. அடையாளப்படுத்துறீங்களோ அத வந்து இவங்க பயன்படுத்துவாங்க. அட தவிர வாத்தியார் என்று சொல்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சிக்கலை கொடுக்கிறது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு. இப்படியாக காட்டப்படுகிறது அல்லவா, அது ரெண்டாவது சீன்லயே வருகிறது. அதுக்கு பிறகு நோ ஸ்பாயிலர், நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். மூன்றாவது சீன் இன்னொரு படிக்கு போகுது, இன்னொரு படி மேல போகுது. என்ன, ஒரு பஸ்ல இருந்து வர்றான், அவன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கொண்டு வரான், காட்டப்படுகிறது. ஹீ இஸ் நாட் வெற்றிமாறன் வந்து உடனே வந்து கவலை எல்லாம் பொறுமையா செய்கிற. நாலாவது சீன் என்ன நடக்குது, அவன் ஒரு முகாமுக்கு போறான், ஒரு இதுக்கு போறான் சூரி. அப்ப எப்படி சார் நீங்க அவரை சுட்டுட்டு இப்படி இருக்கிறீங்கனால, அந்த போலீஸ்காரன் அவன்ட நியாயத்தை சொல்றான். இந்த போலீஸ்காரன் உடனே இந்த இங்க வந்து இருந்து நீ ஒரு 6 மாசம் உன்னோட பழகினவங்க எல்லாம் செத்து போறதை பார்த்தா உனக்கே அந்த வெறுப்பு வெறும்னு சொல்றான். அப்ப அந்த படத்தின் முதல் குறிப்பிட்ட ஒரு ஒரு நான் என்ன பாக்குறேன்னா, முதல் ஒரு 30-40 நிமிஷம் அந்த படத்துல உங்களை இருத்து வைக்கிற அந்த நேரத்துல, உங்களை அந்த உலகத்துக்கு கொண்டு போகிற அந்த வேலையில அந்த டைரக்டர் என்ன செய்யறாருண்டா, நீட்டா அவர் வந்து என்ன ஒரு விளையாட்டை செய்யறாருண்டா, எங்களுக்கு அந்த இந்த போராட்டத்தின் அந்த போராட்டத்தை பற்றிய அந்த அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம் என்ன மாதிரியான ஒரு கதையை சொல்லுது என்று சொல்லி, அந்த ஆளும் வர்க்கத்தின் அந்த ஒடுக்குமுறையாளன் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ற பெயரில் பேசக்கூடிய அந்த அரசியல் வெளிப்படையா அப்பட்டமாக அங்க எடுத்துரைக்கப்படுவதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு ஒரு கன்ஃபிடன்ஸ் வேணும்.
ஒரு பாயிண்ட் இதுல என்ன கேம்னா, இந்த இந்திய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய இந்த ஆட்டத்துல இந்த மக்களுக்குள்ளேயே, இந்த சொந்த மக்களுக்குள்ள சொந்த இனத்துக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிட்டு சாவ வைக்கிறாங்க. ஈழத்துலயும் அதுதான் நடந்தது. எப்படி எல்லா இயக்கத்தையும் ஒண்ணுக்குள்ள அடிக்க வச்சு சாவடிக்காங்களோ, அதே மாதிரியே இங்க இருக்கக்கூடிய மத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கொண்டு போய் அங்க விட்டு, அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கூட பழகக்கூடிய நண்பன் சாகும் போது அந்த காவல்துறை அதிகாரியுடைய மனநிலையை பார்க்கும் போது நீங்க அப்படிதான் பார்க்கும். என் நண்பன் வந்து என் கண் முன்னாடி சாகும் போது என்னோட மனநிலை எப்படிதான் இருக்கும் அப்படின்றதான் அவர் ஃபீல் பண்ணி சொல்லுவார். இது இப்படிதான் இந்த மக்களுக்குள்ளேயே அடிச்சுக்கு சாக அடிக்க விட்டுட்டு அதையுமே அவர்களுக்கு எதிராக மனநிலையா மாத்தி இருப்பாங்க. முழுக்க முழுக்க அந்த பெட்டாலியனை எப்படி காட்டுவாங்கன்னா, அந்த பெட்டாலியன் ஃபுல்லாவே அந்த கம்பெனி தான் அதை அடையாளப்படுத்துறாங்க. சோ அந்த கம்பெனி எப்படி இருக்கும்னா, முழுக்க முழுக்கவே ஒரு ப்ரூட்டலா தான் இருக்கும். அதுல இன்னொரு காவல்துறை அதிகாரி சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணுவாங்க, ஒரு புதர்ல இவர்கள் சர்ச்சுக்கு போகும்போது புதர்ல ஒளிஞ்சிருப்பாங்க, அந்த பொண்ணு ஓடும்போது சுற்றுவான், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் இழுத்துட்டு போவான். அந்த காட்சியும் அதுல பதிவு பண்ணப்படும். இந்த மாதிரி எண்ணிலடங்காத சம்பவங்கள், இது வீரப்பன அவர்களுக்கும் சரி, தமிழரசன் தேடும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி வாத்தியாரை தேடும் போதும் சரி, அதுக்கப்புறம் நடந்த எத்தனையோ தேர்தல்கள், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க தேர்தல்கள் இப்படிதான்.
முழுக்க முழுக்க அவர்கள் அந்த காட்சிப்படுத்தல்கள் ஆகட்டும் எல்லாமே. இப்ப என்ன, இதுல இன்னொரு விஷயம் என்ன பேசப்பட வேண்டியதுன்றா, முதல் பகுதி படம் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு படுகுது. படத்துல முதல் பகுதியில அரசியல் பேசப்படவில்லை. முதல் பகுதியில பேசப்பட்டது, காட்டப்பட்டது என்று நீங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே அந்த ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்கா முதல் படத்தில் முதல் பகுதியில ஃபர்மா வைக்கல. இன்சிடென்ட்ஸ வைக்கிறாங்க, இன்சிடென்ட்ஸ் முன்னுக்கு கோர்வையா இன்சிடென்ட்ஸ் வருகுது. அதுல அந்த ரயில் காட்சி உங்களோட மனதுல நிக்குதுண்டா அது அவற்ற கிராஃப்ட்மேன்ஷிப் இதுகள் அதுகள் எல்லாத்தையும் முடிங்க. கதையில இந்த ரயில் காட்சியில அதுல குற்றஞ்சாட்டப்படுகிறவராக இருக்கிறது விஜய் சேதுபதி நடித்த அந்த வாத்தியார் என்ற கதாபாத்திரம், சரிதானே? தோழர் தமிழரசன் என்று சொல்ல அந்த அந்த டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம், இவர்கள் தானே குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். கதையின் நாயகனாக வரக்கூடிய சூரி என்பவரும் இவர்களை வேட்டையாடுவதற்கு அதுக்கு போறார். அவர்கிட்ட மனதுக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் இதுகள் தான் அந்த கதையாக வருகிறது. ஐ வில் நாட் கோயிங் டு தி டீடைல்ஸ். ஓகே, பட் தென் அவ்வளவும் இப்ப அந்த போராட்டத்தின நியாயங்களை உங்களுக்கு சொல்லவே இல்லை அவர்கள் பெரிய அளவுல, சரியா? ஆனா இந்த அரச ஒடுக்குமுறையின் அந்த கோர வடிவத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்கதான், கோர வடிவத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்கதான். பெண்களை அந்த அரச ஒடுக்குமுறை எவ்வாறு கையாளுகிறது, அவர்களுக்கு எதிரான வன்முறை எப்படி நிகழ்த்தப்படுகிறது, இதை பற்றி ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கிறார். அந்த ஒரு ஒரு யார் ஒருத்தன் ஒரு டைரக்டர் சம்பக எழுதியிருக்கிறான் என்னண்டா, இந்த 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 காட்சிப்படுத்தல்கள்ல அந்த பெண்களை வந்து அந்த பெண்களை வந்து என்ன நிர்வாணமாக நிறுத்தி வைத்து அந்த இதெல்லாம் காட்சிப்படுத்த அந்த டிராமட்டிக்கா இருக்குது அல்லவா, அது எல்லாத்தையும் தவிர்த்திருக்கலாம். இவரும் அதே மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை தான் செய்கிறார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஏண்டா அந்த அதிகார வர்க்கத்தின் அந்த ஒடுக்குமுறையால் என்ற கோர முகத்தை காட்டியிருக்கிறார் ஐயா. உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுண்டா, அது பெண்களை கேவலப்படுத்துறதுக்குரிய காட்சி அமைப்பு கிடையாது. அதுல கேவலப்பட்டு நிக்கிறது அந்த விக்டிம்ஸ் இல்ல, கேவலப்பட்டு நிக்கிறது அந்த அரச பயங்கரவாதம், அந்த அரசு அது அதிகார வர்க்கம், அவன் தான் அங்க கேவலப்பட்டு நிக்கிறான். அந்த ஒரு சேத்தன் என்ற ஒரு நடிகர் சிறப்பாக அதுல நடிச்சிருந்தவர், அவரை பார்த்துதான் காரி துப்பும் ஜனம். பாதிக்கப்பட்ட பெண்கள் பற்றியோ இல்லைன்னா அதுல பாதிக்கப்பட்ட மக்களையோ அந்த அந்த மக்களை பற்றி அப்படி பார்க்காயினம் எங்கட மக்கள் அங்க
இல்ல போலோ.
ஆடையோடு நின்றவர்கள் தான், ஆடையோடு நின்றவர்கள் தான் உண்மைக்குமே நிர்வாணமாக நின்றார்கள்.
பண்ணாங்களான்னு தெரியல. சேத்தன் பேர் வந்து ஏதோ மகா வி மகாதேவ் அப்படின்ற ஏதோ ஒரு பேர் தான் இருக்கும் இஃப் ஐம் ரைட், அது தெரியல, சரி பிள்ளையா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. அது ஒரு 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 பிராமின் ஐயங்கார் குழுமத்தை சேர்ந்த பேர் மாதிரி தான் அவரோட பேரும் இருக்கும் முதலாவது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ண, அவர் அந்த ஷேவ் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு சீன்ல சூரி அந்த சொல்றதுக்காக வருவார், இப்படி பெருமாள் சாமிய நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அவர் அவர் கூட இருக்கிற அவரோட ஹெட் கான்ஸ்டபிள் தடுத்து தடுத்து முடியாமல் தடுத்தும் அவரோட ஃப்ரெண்டோட கடைசியா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு அந்த உடுப்பு துவைக்கிற சீன் ஒண்ணு வரும், அதுல இப்படிதான் அப்ப அந்த ஃப்ரெண்டும் வார்ன் பண்ணுவாரு, நீ ஏற்கனவே வார்னிங்ல நிக்கிற, நீ இதை சொல்லி நீ உனக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாத அப்படின்ட்டு சொல்லுவார். அதையும் கடந்து அவர் போய் திரும்ப சேத்தன் சொல்ல போற ஒரு சீன்ல சேத்தன் அந்த சேத்தனுக்கு ஒருத்தர் ஷேவ் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு சீன் இருக்கும், அந்த சீனை நோட் பண்ணீங்களான்னு தெரியா, அந்த சீன்ல பேக்ரவுண்ட்ல கர்நாடிக் மியூசிக் கொண்டு போவோம். நார்மலா இந்த மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் இந்த மாதிரியான ஆக்கள் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க சினிமா பாடல்கள் கேட்கறது குறவு, இந்த மாதிரி அந்த கர்நாடிக் அந்த ஏதாவது ஒன்று போட்டு அதில் தெரியுது அந்த கர்நாடக சங்கீதத்தில் அந்த ஓடுற அந்த வயலின் இசைகளையோ இல்லாட்டி யாராவது பாடுற அந்த கச்சேரிகளையோ இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறது தான் அவங்களோட அந்த வழக்கம். ஸோ அப்படியான ஒரு மியூசிக்கை கேட்டுக்கொண்டிருப்பார் ஷேவ் எடுக்கும்போது, அப்பொழுதுதான் இவர் சொல்ல வருவார். வந்த உடனே அவன் இவர் என்ன சொல்ல வாரார்னு கூட பெருமாள் சாமி ரெண்டு தரம் வாய் எடுக்கும் போது கூட அதுட கவனத்தை அந்த அதுக்கான அந்த பேருக்கான கவனத்தை கூட கொடுக்காம உனக்கு இங்க மன்னிப்பு கேட்கறத தவிர வேற எந்த ஒரு வேலையும் இல்லை, ஓடு நீ யார் உனையார் இங்க வர சொன்னதுன்னு சொல்லி ஒரு ஒரு நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க. ரெண்டாவது சீன், மூணாவது சீன் வந்து நான் அந்த அவனை நோட் பண்ணது, இப்ப நீங்க கதைக்கும் போது இந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அது வந்து நான் ஒரு அடக்கு முறையையும் தாண்டி அதுக்கும் ஒரு கட்டம் மேல போயிட்டு கடைசியில திரும்ப எல்லார்ட்டையும் ஓடி போயிட்டு திரும்ப கடைசியில சேத்தன் கிட்ட வரும்போது அந்த அந்த ரூம் பனிஷ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த அந்த ரூம் உள்ளுக்கு வரும்போது பெண்கள் எல்லாமே நிர்வாணம் ஆகி இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒருத்தரோட உடம்பும் இருக்காது. அந்த டைம் சேத்தன் என்ன சொல்லுவான்டா, அந்த பெண்களை பார்த்து சொல்லுவான், கைகளை தூக்க சொல்லுவான், தன் மார்புகளை மறைத்து கொண்டிருக்க பெண்கள்ட கையை தூக்க சொல்லிட்டு அதையும் தாண்டி இன்னொரு கட்டமா போய் அப்படி சுத்த சொல்லுவான் அவங்களோட பின்புறத்தை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லா பெண்களையும். ஸோ இதுல என்ன காட்டுதுன்னு சொன்னா, அந்த பிராமின்ங்கிறவன் அடக்குமுறையும் தாண்டி இந்த இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மீது அந்த பெண்கள் மீது அவனுக்கு இருந்த பர்வர்ஷனை காட்டுது. அவன் இவரை இப்படியோ ஒரு ஒரு காம பார்வையிலையோ ஒரு 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 தண்டை தண்டா மனசுல இருக்கிற பர்வர்ஷனை தீர்த்து கொள்றதுக்காக அந்த பெண்களை எப்படியெல்லாம் அந்த ஒரு கும்பலா ஒரு கேங்கா ஒரு ஒரு அவனுக்கான ஒரு ஃபேண்டஸியா அவன் அதை எப்படி அதை அது அந்த இடத்துல பார்த்துருக்கானுங்கிறது சொல்லி அதை காட்சிப்படுத்தின விஷயம், அதை யோசிச்ச விதம், அது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எழுத்து, இதுக்காக எல்லாத்துக்கும் வெற்றி
மாறும். அது அது உண்மை சம்பவம் கூட, இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன் ரொம்ப பக்காவா நீ உங்களோட அப்சர்வேஷன் ரொம்ப கரெக்டா இருந்துருக்கு. பிளஸ் நீ இது நீங்க சொன்னதுக்கு கூடுதலா என்னன்னா, இது காம் இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஏன் காமிக்கிறீங்க, இது என்ன பான் ஹப்பான்லாம் ஒரு கிறுக்கு கூட்டம்லாம் எழுதிட்டு இருந்துச்சு, எதுக்கு வந்து அப்படி காமிச்சிருக்காங்கன்னா, அது உண்மையாட்டே நடந்த விஷயம். நீ வந்து இப்படி இப்போ இத காமிச்சதுனாலதான் இது ஏன் இப்படி காமிச்சாருன்ற ஒரு கேள்வி எழுது. ஓகே இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் மக்களுக்கு வருது. அப்படி ஒரு ஒரு அந்த ஒரு பாலிடிக்ஸ பண்றதுக்கு இந்த மாதிரி சீன் வச்சுதான் ஆகும். பிளஸ் அவர் இந்த காமிச்ச இப்போ கிறிஸ்தவர் சொன்ன எல்லாமே ரொம்ப திட்டமிட்டு வெற்றிமாறன் வச்ச குறியீடுகள் தான். இந்த ராகவேந்தர் பேர்ல இருந்து அவர் கர்நாடிக் மியூசிக் கேட்கறதுல இருந்து அவனோட பர்வர்ஷன், இது வந்து அந்த நீங்க சத்தியமங்கம் காடுகள்ல வந்து வீரப்பன் வேட்டைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்களை எந்த அளவுக்கு சூறையாடினாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு சூறையாடி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீ உணர்த்துறதுக்கான ஒரு ஒரு குறியீடாதான் வந்து இந்த இவர் இவர் வெற்றிமாறன் வச்சிருக்காது. அது ரொம்ப சரியான அப்சர்வேஷன் கிறிஸ்தவன்.
அது மட்டும் இல்ல, அந்த இயல்பாக கடந்து போகக்கூடிய அந்த சாதியவாதத்தையும் அவர் வந்து இதுல நீட்டா காட்டி இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு காட்சி அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா, சூரியோடு ஒரு சூரியை விட ஒரு மேலதிகாரி அவரை வந்து அந்த முகாம் குண்டுக்கு அழைத்து போகும்போது ஒரு சென்ட்ரி பாயிண்ட்ல இருவரும் நிற்பார்கள். நிற்கும் போது அந்த உயர் அதிகாரியை விடவும் என்ன சொல்றது, ஒரு லோவர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய மூன்று கான்ஸ்டபிள்ஸ் அங்க இருந்திருப்பாங்க அந்த சென்ட்ரி பாயிண்ட்ல. ஹவெவர் மற்ற ரெண்டு கான்ஸ்டபிள்ஸும் தான் அவருக்கு சல்யூட் அடிப்பாங்க. ஒரு கான்ஸ்டபிள் சேர்ல இருந்து கொண்டே இருப்பார், அவர் சல்யூட் அடிக்க மாட்டார். அவரை விட மேல் அதிகாரி வந்திருக்கிறார், அவருக்கு சல்யூட் அடிக்க மாட்டார். மற்ற ரெண்டு கான்ஸ்டபிள்ஸும் எல்லாருமே மற்ற மூன்று கான்ஸ்டபிள்ஸ் இருக்கிறாங்க. லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்பெக்டர் வரார், சரியா, மூன்று கான்ஸ்டபிள்ஸ் இருக்கிறார்கள் ஒரு இடத்துல, அவங்கட ப்ரோட்டோகால் அவருக்கு சல்யூட் அடிக்கணும். ஒரு கான்ஸ்டபிள் என்ன செய்யறாங்க, கால் மேல கால் போட்டுட்டு இருந்துட்டு மற்ற ரெண்டு பேரும் நீங்க சல்யூட் பண்ணி அவருக்கு மரியாதை கொடுத்து அனுப்புங்க என்று சொல்றான் பாருங்க. அதுக்கு பின்னால அங்க வந்து அதுல அவர் வந்து ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிளாக தான் அவன் இருக்கிறான். அவன் வந்து நீ ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய், நீ என்னை விட உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தால் கூட உனக்கு நான் சல்யூட் அடிக்க மாட்டேன், உண்டா அந்த அத்தாரிட்டியை நான் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லுற ஒரு குறியீடாக இருக்கிறது. பிறகு இன்னொரு காட்சியில அதே ஒரு அதிகாரி பிறகு ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நிகழ்த்துறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு, அவனுக்கு இருக்கிற இன்ஃபுளுசையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு நீட்டா அது எவ்வளவு சட்டிலா அதை காட்ட முடியுமோ அவ்வளவு சட்டிலா வெற்றிமாறன் காட்டியிருப்பார். வெற்றிமாறன் பிளாக் அண்ட் ஒயிட்டா காட்டாம எங்கட சமூகத்துல எப்படி அண்டர்பிளேடா அது காட்டப்படுகிறதோ, அதாவது இப்ப நாங்கள் டிரெக்டா கன்ஃபரண்டேஷனலா அது இருக்காது, அண்டர்பிளேடா இருக்கும் காஸ்டிசம். அந்த ஒரு அந்த அந்த டோன்ஸ அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை அப்படியே காட்டக்கூடியது, திரையில காட்டக்கூடியதுன்றது அந்த ஒத்தன்டிசிட்டியை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போற மாதிரி தான் இருந்தது. அதையும் நீட்டா வெற்றிமாறன் செய்திருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த படத்துல எவ்வளவோ எவ்வளவோ கோணத்துல இருந்து பார்த்தா அந்த படம் ஒரு பிரமிப்பையும் என்ன சொல்றது, ஒரு ஆழமான ஒரு அரசியல் பார்வை கொண்டவர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும், இது இந்த முதல் படம் வந்து இந்த முதல் பகுதி வந்து வெரி வெரி டிராமேட்டிக்கா தான் இருந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்ரெசிங்கா இருக்கக்கூடிய ஒரு இவெண்ட்ஸ் தானே அது, ஒரு டிப்ரெசிங் என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு அவலங்க காட்சிகளை ஒரு வன்முறையை காட்டும் போது எங்களை வந்து அந்த அதுக்குள்ள எங்களை கொண்டு போறது கடினம். ஏன்னா நாங்கள் வந்து ஒன்றில் நாங்கள் இமீடியட்டா வி வுட் பி ஸ்விட்ச்ட் ஆஃப் ஓ வி கான்ட் ப்ரோசஸ் இட் என்னோ மெசேஜ். அப்ப அது ஒரு அதுக்குள்ள ஒரு காதல் கதையும் கொண்டு வந்து அந்த கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்ற விஷயத்திலையும் வந்து அவர் அவர்கிட்ட இந்த கிராஃப்ட்மேன்ஷிப்ப வடிவா டிஸ்பிளே பண்ணி இருந்தாருன்னு தான் சொல்ல வேண்டியது. வேற யாரும் இது நம்ம பபி அண்ணா தவன் தோழர்
அந்த சொன்ன சப் இன்ஸ்பெக்டர் அந்த முதலாவது காமிக்கிற அந்த சீன்ல அந்த மேல கொண்டே விடுற சப் இன்ஸ்பெக்டர் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து மாதிரி சித்தரிச்சிருப்பார். அவர் இன்னொரு காட்சியில அந்த ராஜீவ் மேனன் ராஜீவ் மேனன் கௌதம் மேனன் வந்த பிறகு ஒரு சீன்ல ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் போது அந்த சூரி டீ எடுத்து கொண்டு போய் நிப்பாரு தெரியுமா ஒரு சீன், அந்த சீன்ல ஒரு சீன் அந்த சீன்ல ஒரு டயலாக் ஏதோ ஒன்று விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஃபர்ஸ்டா சொன்ன சப் இன்ஸ்பெக்டர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேர்டுக்கு வேர்டு வாத்தியார் வாத்தியார்ன்னு தான் அவரோட வாயில வரும். அப்ப அது வந்து இவனுக்கு பொறுக்காது. அதோ அதுல அன்னைக்கு என்ன அணிக்கு நான் நோட் பண்ண விஷயம் என்று சொன்னா இவங்க என்னதான் போலீஸா இருந்தாலும் அந்த ஸ்டேட் அரசாங்கமா இருந்தாலும் போலீஸுங்கிறது நீ அரசாங்கம் தானே, இவரை ஒரு தீவிரவாதியா சித்தரிச்சு அவங்கள பிடிக்கணும் அவங்கள அடக்கணும் அந்த இயக்கத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட அவங்க செயல்பட்டாலுமே அதுக்குள்ள எஸ்ஐ ரேங்க்ல இருந்து கூட அதிகாரிகளுக்கு கூட இவர் இவரோட இவரோட பேர் வாயில இயல்பா வாத்தியார்னு வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இவரோட இவரோட பேரை சொல்லியோ இவரை ஒரு பெருமாள் சாமினோ ஒரு டெரரிஸ்டனோ கூட அவர் மென்ஷன் பண்றது இல்லை அந்த இடத்துல. அதை பொறுக்காம சேத்தன் அந்த சேத்தன் கேரக்டர் அந்த அந்த பிராமின் அந்த 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 மேல் வர்க்க கேரக்டர் என்ன சும்மா வாத்தி வாத்தின்னு கூப்பிடுற அவர் என்ன எங்க சிஎம்மா அப்படின்னு கேட்குற ஒரு சீனும் அதுக்கு அந்த அந்த எஸ்ஐ வந்து பதில் இல்லைங்க இவர் உண்மையான வாத்தியார் அப்படின்னு அந்த சொல்ற சீன்லையும் அதுல ஒரு சாக்காசமையும் அதுல ஒரு ஒரு அந்த ஒரு அதுல ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையும் நான் பார்த்தேன். அது அது எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்கும் அவர் என்ன அவர் என்ன நம்ம சிஎம்மா அப்படின்னு சேத்தன் கேட்கறதுக்கும் இல்லைங்க இவர் உண்மையான வாத்தியார் அப்படின்னு சொல்லுவார் அந்த சேத்தன் எஸ்ஐ கேரக்டர்.
நிச்சயம் அதாவது அந்த படத்திலேயே இவ்வளவு ஹெவியான விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய அந்த படத்துல பியாண்ட் பாலிடிக்ஸ் இன்னொரு விஷயம் என்ன பெரிய அளவுல கவர்ந்தது என்று சொல்லணும் என்றால் சூரியின் நடிப்பு. சூரி வந்து ஏன் அது என்னடா இது கிளிஷேயா இருக்கும் நிறைய பேருக்கு, ஆனா என்ன அதுல எனக்கு என்ன பிடிச்சிருந்தா ஒரு லாங் சீக்வன்ஸ் இருக்கு அந்த படத்துல. அதுல வந்து சூரி வந்து கிட்டத்தட்ட உணவில்லாமல் அந்த ஒரு இரவு தூக்கம் இல்லாமல் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு காட்சி அதுல படமாக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து ட்ரபிள்டா இருக்கு அவனுக்கு தூக்கம் இல்லைன்றது வந்து அந்த இசையோடு அந்த டோட்டல் அந்த ஒரு சீக்வன்ஸ் எனக்கு உண்மைக்குமே எங்களுக்கே ஒரு மாதிரி அந்த அது அந்த அந்த உணர்வை கடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு தொடர்ச்சியாக அவ்வளவு ஹெவியான ஒரு படம், ஹெவியான காட்சி அமைப்புகள் கொண்ட ஹெவியான ஸ்டோரிஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்ஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்துல அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து அதுக்கு ஒரு அவலம் வருகிறது, அந்த கதாபாத்திரம் அவதிப்படுகிறது, அதனோடு ஒரு என்ன சொல்றது ஒரு மெல்லிய தன்மையோட அந்த அந்த அவன் அந்த ஒரு அந்த அவலத்தை காட்டிட்டு அப்படியே அந்த காட்டுமல்லி பாட்டுக்கு அது அப்படியே டிரான்சிஷன் ஆகிற அந்த பகுதி எல்லாமே வந்து கொஞ்சம் இதமாகவும் இருக்கு அந்த படத்துல. கொஞ்சம் சில காட்சிகள் வந்து அதுல வரக்கூடிய காதல் காட்சிகள் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருக்கிறது. அது நிறைய இடங்கள்ல என்ன சொல்றது இப்ப எல்லாம் அந்த காதல் காட்சிகள் என்று இவங்க காட்டுறது எல்லாமே வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் கூடுதலா இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த சூரியன்ற அந்த கதாபாத்திரத்துக்கு உள்ள வரக்கூடிய அந்த காதல் என்பது இயல்பாக அந்த மக்களோடு வரக்கூடிய மக்களோடு பழகக்கூடிய அப்படிப்பட்டவர்களை காட்டும் போதாகட்டும் அதுலயும் கொஞ்சம் அழகாக அதையும் ஹேண்டில் பண்ணி இருந்தார். ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ்லயே அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ணி இருக்கிற விதம் அவற்றை அந்த மொழி திரைமொழியில வந்து அது அழகா பதிவு செய்யப்பட்டிருக்குது என்றதையும் பார்க்கக்கூடியதாக இரண்டு பாடல்களும் அந்த அந்த இடத்தோடு அந்த அந்த கதையோடு மக்களோடு எங்களை அப்படியே பின்னிப்பிணைய வைக்கக்கூடிய மாதிரி அது அவ்வளவு வடிவா சிங்க்ரனைஸ் ஆகி இருக்குன்றதான் சொல்லக்கூடியதா இருக்கு. அந்த இரண்டு பாடல்களும் அந்த படத்துல வரக்கூடிய பாடல்களும் என்று சொல்லலாம். அதுவும் ஒரு விதத்துல அந்த படத்துல இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸை தாண்டி ரசிக்கும்படியாக இருந்த சில விஷயங்கள் என்று சொல்லும் போது சொல்லலாம் என்று நினைக்கிறேன். வேறு யாரும் ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்கடா? விடுதலை தோழர் எனிமோ தோட்ஸ் அபவுட் திஸ் இல்லாட்டி லெட் அஸ் ரேபிட் அப் நடேசரண்ணா லெட் அஸ் சோல்ஸ்
இல்ல தோழர்
வணக்கம் வாங்க
நடேசரண்ணா பேசிடட்டும் நம்ம
கொஞ்சம் பேருங்க வாங்க போர்டருக்குள்ள வந்துட்டேன் நெட்ஒர்க் எல்லாம் போயிடும். என்னண்டா சிறப்பா இந்த உங்களுடைய விசேடமா உங்களுடைய விமர்சனம் இது பற்றிய விமர்சனம் இது பற்றிய கருத்தாய்வுகள் சிறப்பா இருந்தது. அதுக்கு நான் முதல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னண்டா இந்தியா இலங்கை போன்ற நாடுகள்ல இருக்கிற அந்த உண்மைகளை சொல்றதுக்கு இருக்கிற அச்சுறுத்தல் சினிமா படங்களூடாகவோ இப்படிதான் கொண்டு வரலாம் என்ற நிலைமையிலிருந்தும் அதுக்கு அங்க சென்சார் போர்டுல இருந்து அதுல இருந்து மீண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய சவால். அப்ப இது இது இந்த விஷயம் எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒன்று வந்திருக்குன்றா ஒரு ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்குள்ளால சொல்லப்பட்ட செய்திகள் அங்க இருக்குது, அதாவது செய்திகள் என்ற வகையில அந்த அந்த பாத்திரங்களுடைய பேர் விவரங்கள் மற்றது ஒவ்வொரு வசனங்கள் அது சொல்லப்படுற ஒவ்வொரு வசனங்கள்லையும் செய்திகள் இருக்கிறது. அது சிறப்பா நீங்களும் கதைச்சிருக்கிறீங்க, இன்னும் அதை ஆராயப்பட வேணும், இன்னும் அதுல கணக்க விஷயங்கள் நாங்கள் அதை பற்றி தெளிவா தேட வேணும். அதை தேடித்தான் அதை பேசி பேசி இதுக்குள்ளேயே ஊறி இருக்கிற இதனுடைய அனுபவப்பட்டவர்கள் இந்த போராட்டம் இதனுடைய அடக்குமுறைகள் அரசு அடக்குமுறை காவல்துறை என்ன செய்யும் இந்த காவல்துறையில பணியாற்ற வேற்றினத்தவர்கள் என்ன மனோநிலையில இருப்பார்கள். அடுத்தது சிறப்பா சொல்லி அத நண்பர்களா இருந்த போதானது காவல்துறையில வேற வேற இடத்துல இருந்து வந்திருந்தாலும் மனிதர்கள் தானே அவர்களும் நட்புறவு இருக்கோ ஒரு நண்பனுக்கு நண்பருடைய உயிர் போயிட்டா இனி என்ன இந்த குடும்பம் இனி என்ன அந்த நிலைமை இருக்கும். அப்ப அது வந்து அதுல நியாயத்தன்மை இருக்கும், அந்த நியாயத்தன்மை எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்ப சிங்கள அடக்குமுறை எங்களுக்கு செய்ததுக்குள்ளேயும் அவர்களுக்குள்ளேயும் அந்த நியாயத்தன்மைகள் இருந்தது. காட்டி கொடுப்பாளர்கள் இருந்தவர்கள் அவங்க கன பேருக்குள்ள எல்லாம் அந்த அவ்வாறான நியாயத்தன்மைகள் இருந்தது. ஆனா இது இந்த நியாயத்தன்மைகள் ஒன்றும் செய்ய முடியாது, அது நடக்கத்தான் செய்யும். ஒரு என்ன என்ன சொல்லுவாங்க இந்த நோமல் கிராமிய வசந்தில் சொல்ல சட்ட சண்டைன்றா சட்ட கழியும் என்று சொல்ற மாதிரி தான் அப்படி அது சாதாரணமா சொல்றேன் நான் அப்படி இருக்கும். இதுல ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னண்டா நானும் மெசேஜ் மூலதான் வேற இல்லை இதுல இதுல நேரடியாக தொடர்புடன் அவர்களுடன் பயணித்த ஒருவர் எங்களுடைய பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அவர் பேச மாட்டார், வேற ஒருத்தரும் இல்ல தோழர் பாலன். அவர் வந்து எழுத்து மூலமா இப்ப நாங்க இந்த இப்படியான விமர்சனங்கள் இது கருத்து ஆய்வுகள் நாங்க செய்யும் போது அவரையும் கூட எழுத்தினோம்டா அவர் அந்த எழுத்து மூலமா அதை வெளிப்படுத்துவார், எழுதுறவர் அவர் கூட. அப்ப அது சிறப்பா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இது ரீப்ளே ஒண்ணுல இருக்கு, அவருக்கு போகும் அது. நான் அதான் சொல்லியிருந்தேன், நான் தொடர்ந்து தொடர்ந்து அவர் மெசேஜ் போட்டுட்டு இருந்தேன் கூப்பிடுறதுக்கு அவர் பிஸி போவார். நன்றி
நன்றி நன்றி நடேசனா. இதுல தோழர் பாலன் அவர்கள விமர்சனமும் முக்கியமானது. அவர் இந்த படத்தை பாராட்டி எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க நிறைய கம்யூனிஸ்டுகள் நாங்க பாக்குறோம். தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாளை பற்றிய வரலாறுகள் என்ற அத்தாரிட்டி என்ற ரேஞ்சில காய்ச்சிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அதுல அவர்களோடு அந்த பயணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த தோழர் பாலன் அவர்கள் வந்து இந்த படத்தை பற்றி கொடுத்த அந்த நன்மதிப்பீடு என்பது வந்து இந்த படத்துக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக தான் நான் பாக்குறேன். அப்ப நீங்க அதை குறிப்பிட்டது வந்து உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். அது அது ஒரு விஷயத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். விடுதலை தோழர் இனி தோட்ஸ் ஃபைனல் தோட்ஸ் என்ன நாங்கள் இவர் ரேபிட் அப் ப்ரொபப்ளி அடுத்த அடுத்த பகுதி வரும்போது வி கேன் ஹேவ் இவன் இன் டெப்த் டிஸ்கஷன் அண்ட் இந்த ரிவ்யூஸ் தொடரத்தான் போகுது. வெற்றிமாறனுக்கு எதிரான இந்த எதிர்ப்பு தொடரும் போலதான் தெரிகிறது. என்னடா இப்ப வெற்றிமாறன் கடந்த இரண்டு படங்கள்லயும் கொஞ்சம் அந்த தமிழர்கள் அந்த உரிமை இறமை சார்ந்த ஒரு சிந்தனை உடையவராக வெளிப்படுவது வந்து நிறைய அரசியல்வாதிகளுக்கும் நிறைய அரசியல்களுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலாக அமைய பெற்றிருக்கிறது என்பது அப்பட்டமாக விடுதலை படத்துக்கு வரக்கூடிய நெகட்டிவ் விமர்சனங்களினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில இது ஒரு ஆன்கோயிங் டயலாகா தான் இருக்க போது பகுதி இரண்டு வரும்போதும் கூட என்றுதான் எனக்கு படுகுது. சோ விடுதலை தோழர், எனி ஃபைனல் தாட்ஸ்?
பழு, ஆக்சுவலா இவரு நம்ம இந்த மெயின் இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் விடுதலை ரிப்ளை டு காமிஸ் வந்து நம்ம அது பிரேக் டவுன் பண்ணிட்டோம். ஒய் காமிஸ் ஹேட் திஸ் இது, என்ன விடுதலை படம் வந்து என்ன என்ன பாலிடிக்ஸ் பேசுது அதையும் பார்த்துட்டோம். நான் ஜஸ்ட் எனக்கு இது மக்கள் கிட்ட என்ன தாக்கத்தை இந்த விடுதலை படம் உண்டாக்கியிருக்கு. ஸோ நிஜமாவே காமி சொல்ற மாதிரி இது வந்து அரசியல் எதுவுமே மக்களை எந்த விதத்துலயுமே அரசியல் படுத்தலையா இல்லை வந்து அரசியல் படுத்தியிருக்கா அப்படின்றது வந்து நம்ம நான் ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லிடலான்னு பாக்குறேன். இப்போ நம்ம நடேசன் அண்ணாவும் சொன்னார் இந்த மாதிரி இங்க இருக்கிற அது வந்து நார்மலா ஒரு கதையா சொல்லாம இங்க இருக்கிற போலீஸா இருக்கிறவங்களும் நம்மள மாதிரிப்பட்ட ஒரு ஒரு மனிதர்கள் தான். அவன் வந்து இந்த அடக்குமுறை செய்யறதுக்கு பின்னாடியும் ஒரு 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 லாஜிக், அவனுக்கு வந்து ஒரு 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 ஜஸ்டிபிகேஷன் அவன் ஒன்னு ஒன்னு வச்சிருக்கான். அவன் வந்து அந்த ஒரு ஃபுல் ஸ்கேல் பிக்சர் பார்க்காம அவனோட குறுகிய வட்டத்துக்குள்ள அவனோட குறுகிய பார்வையில நின்று அவன் வந்து ஒரு
ஜஸ்டிபிகேஷன்.
ஆமா, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் இது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து அந்த இந்த இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான அந்த ஒரு அரசியல் எதை பேசுது அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த சிஸ்டம், இந்த போலீஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து திரும்ப திரும்ப சூரிய ஒன்ன சொல்லிட்டே இருப்பாரு. போலீஸ் வேலைன்றது மக்களோட சேவைக்கு தானே, மக்களோட சேவைக்கு தானேன்ட்டு அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே அது இல்ல, போலீஸ் வேலை அப்படின்றது வந்து டு ஒபே த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது அது வந்து இந்த தானாக்காரன் அப்படி ஒரு கடந்த ஒரு வருஷத்துல அத அந்த சிஸ்டத்தை கேள்வி கேட்கிற மாதிரி நிறைய நல்ல என்ன தோழர்
அதுக்கும் ஒரு வசனம் இருந்திருக்கும். சூரிய ஒரு கட்டத்துல ஒரு மேலதிகாரி, கொஞ்சம் நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு மேலதிகாரியிடம் போய் கதைக்கும் போது, நீ இந்த தொழில நீ நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும், முதல்ல அடிபணிதலை கற்றுக்கொள் என்று சொல்லுவாங்க.
அடிபணிதலை அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அரசியல். அது வந்து இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த விடுதலை அப்படின்றது வந்து இங்க இருக்கிற சிஸ்டம் மக்களுக்கு மீதான சிஸ்டம் யாருக்காக வேலை பார்க்குது, அது மக்களை எப்படி பார்க்குதுன்ற அரசியல பேசுது. ரெண்டாவது இந்த விடுதலை படத்துல வந்து இங்க இதுல காமிக்கப்பட்ட காட்சிகள் வந்து இங்க இன்சிடென்ட்ஸ் வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு அவர் ஒரு கோர்வே ஒரு கதையை எழுதுறாரு. அவரோட கதையோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, அரசு இன உரிமைக்காக மக்கள் உரிமைக்காக போராடுற அவங்க மேல அரசு கட்டழுத்து விடுற அந்த கொடுமையை பத்தி சொல்ற ஒரு கதையா தான் அவர் கதையை கட்டமைக்கிறாரு. அதுக்காக அவர் எடுக்கிற அந்த ரெஃபரன்சஸ் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, காட்சிகளை வந்து உண்மையாட்டே நம்மளோட தமிழ்நாட்டுல நடந்த வீரப்பனை தேடுறோம்னு சொல்லிட்டு இவங்க செஞ்ச அட்டூழியம், அப்புறம் வந்து தமிழ்நாடு விடுதலை படைக்கு எதிராக இவங்க செஞ்சதுல இருந்து இந்த மக்களுக்காக போராடுற கூட்டத்தை அடக்குற ஒரு 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 முயற்சியில அரசு செய்யற மக்கள் மீதே கட்டவிழ்த்து விடுற இந்த ஒடுக்குமுறையை பத்தி பேசுற ஒரு ஒரு பிலிமா தான் அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கான இந்த ரெஃபரன்ஸ் அவர் எடுத்துட்டு வர்றாரு. இதுல உட்காந்துட்டு இல்ல இது இந்த சீக்வன்ஸ்ல நடக்கல, இவர் சொல்ற கதையில இருக்கிற மாதிரி இந்த நிலப்பரப்புல அது நடக்கல, புலவர் கரிய பெருமாள் இந்த இடத்துல அவர் செயல்படலன்னு சொல்றது வந்து அப்படி அவரு சொல்லவும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது அதோட அந்த படத்தோட இன்டென்ஷன் அதுவும் கிடையாது, இது ஒரு டாக்குமெண்ட்ரியும் கிடையாது. அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, ஒரு கதை எழுதிட்டாரு, அதுல இந்த இந்த சீன்ஸ் வச்சிருக்காரு. இப்ப மக்கள் போயிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி இருக்காங்களா, பெண்களை எல்லாரையும் சேலையாவுக்க வச்சு இப்படி ஒரு 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 பர்வட்டான பிஹேவியர்ல வந்து போலீஸ் இருந்திருக்கா அப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை மக்களுக்குள்ள தோண்டுது. அவன் போயிட்டு தேடுறான், வாசாத்தியை பத்தி படிக்கிறான். அப்புறம் வந்து இப்படி இங்க இருக்கிற மக்களுக்காக போராடின இப்படி யார் அந்த டிஏ அப்படின்றாங்களே, யாரு டிஏ? டிஏன்னா அவர் சும்மா பேர் வச்சாரா இல்ல அதுக்கு உண்மையாட்டி ஏதாச்சும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கான்னு தேடுறான். அப்படி அப்படி படிக்கும்போது அவன் தோழர் கமலரசன் பத்தின இன்ஃபர்மேஷன் அவன் எடுக்கிறான். நீங்க யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி தோழர் கமலரசன் பத்தியோ இல்ல வந்து புலவர் கலிய பெருமாள் பத்தி நீங்க லாஸ்டா எப்போ ஒரு வீடியோ பாத்தீங்க? ஒரு இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப்ஸ் எல்லாமே வந்து தோழர் தமிழரசன் யாரு, இந்த விடுதலை படத்துல வர்ற இந்த தோழர் கலியபெருமாள் அப்படின்னா யாரு, புலவர் கலியபெருமாள் அப்படின்னா யாரு, தோழர் தமிழரசன்னா யாரு, அவங்களோட உண்மை கதை என்ன, அவங்களோட அவங்களோட உறவினர்கள் இப்ப எங்க இருக்காங்க, அவங்க அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, இந்த இதை மாதிரிப்பட்ட பல விடயங்கள் வந்து இந்த படத்துல அவர் யூஸ் பண்ண அந்த கேரக்டர் ஸ்கெட்சினால மக்கள் வந்து அவங்க அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற, அதனால அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலி அதை பத்தின ஒரு ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கான ஒரு ஒரு கருவியா இந்த படம் இருந்தது. ஸோ இதுதான் வெற்றிமாறோட இன்டென்ஷன். வெற்றிமாறன் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டைரக்டர். வெற்றிமாறன் எப்பவுமே ஒரு ஜனரஞ்சகமான எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு படத்தை ஒரு எடுக்கிற ஒரு பக்க அவரே சொல்லி, அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான். அவர் கமர்ஷியல் அவரோட அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கமர்ஷியல். அவருக்கு வந்து ஒரு குத்துப்பாட்டு டான்ஸ் வைக்கிறது கமர்ஷியல் இல்லை. எல்லா மக்களும் சேர்ந்து எல்லா ஏபிசிடின்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பான மக்களும் ஒரு படத்தை பார்க்கணும், அந்த படத்தை ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்த்துட்டு போக கூடாது, அதுல இருந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அரசியல் விழிப்புணர்வுக்காக எடுத்துக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றது அவரோட இன்டென்ஷனா இருந்திருக்கு. அப்படிதான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு அவரு. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ரிசல்ட்டா வந்து நீங்க புலவர் கரியபெருமாள் பத்தி, மக்கள் விடுதலை பத்தி, இந்த இதை பத்தின உரையாடல்கள் மக்களுக்குள்ள வந்திருக்கு. எதுனால அவரை பத்தி சொல்லும்போது எதுனால அவர் 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 ஏன் இப்படி இந்த ஒரு இதை நோக்கி போனாரு, இங்க இருக்கிற மக்களுக்கான என்னென்ன அடக்குமுறைகள் நடந்துச்சு, அவருக்கான தேவை இந்த இந்த இடத்துல எப்படி, எதனால அவர் எம்எல்ஏ இயக்கத்தை நோக்கி போனாரு, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே மக்கள் வந்து பின்னாடி போய் அது படிக்கிற வேண்டிய ஒரு தூண்டுதல வந்து இந்த படம் பண்ணுது. அதுதான் இந்த படத்தோட அரசியல். சோ இது வந்து எந்த அரசியலுமே பேசல, இதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து மிக மிக ஒரு ஒரு ஒன் ஒரு ஒரு என்ன சொல்றது வன்மமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். உங்களுக்கு சார்பா இல்லைன்றதுக்காக அதை வந்து நல் அண்ட் வைட், அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு 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 சங்கித்தனமான ஸ்டேட்மெண்டா தான் நான் அதை
பாக்குறது. நிச்சயமா தோழர், அதுல குறிப்பா நீங்க கடைசியா கேட்ட அந்த ஒரு விஷயம், இது மக்கள் மத்தியில் எப்படி போயிருக்கிறதுன்ற ஒரு ஸ்பாக்க கிரியேட் பண்ணிருக்கு. இவ்வளவு காலம் இருட்டடிப்பு செய்யப்பட்ட வரலாறுகளை மக்கள் தேடி படிக்க ஒரு தூண்டுதலை இந்த படம் ஒரு சின்ன அளவுல குறிப்பா இளைஞர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த கதாபாத்திரங்களை இந்த படத்தை பார்த்தவர்கள் அந்த ரசிகர்களிடம் கூட தமிழ் தேசிய அரசியல் என்பது, குறிப்பாக அந்த விடுதலை உணர்வு என்பது எவ்வாறு வெளிப்பட்டது, அது வெளிப்பட்டு அந்த அந்த தலைமைகள் அந்த வரலாறுகள் இவற்றை பற்றி தேடி படிக்கக்கூடிய அந்த தூண்டுதலை அது ஏற்படுத்தி இருக்கு என்றுதான் சொல்லலாம். நிறைய தோழர்கள், நிறைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு தோழர் லீலாவதி மக்களுக்கு குடிநீர் போய் சேரணும், வீடுகளுக்கு குடிநீர் போய் சேரணும் என்று சொல்லி ஒரு ஒரே ஒரு 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 கவுன்சிலரா அவங்க அவங்களோட அந்த வேலையை செய்ய போகும்போது அவங்க வெட்டி வீசப்பட்டார்கள். அவர்களையே கடந்து போய்விட்டது பல கம்யூனிஸ்ட் தோழர்கள். அதாவது அப்படி எண்ணற்ற செயற்பாட்டாளர்களின் அர்ப்பணிப்புகளும் அந்த போராட்டங்களும் இருட்டடிப்பு செய்யப்படும் இந்த சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு படம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு படமாக மட்டுமில்லாமல் மிகவும் துடிச்சலான ஒரு படமாகவும் இருக்கு. அது மக்கள் மத்தியில் உள்ள அந்த தேடலை இன்னும் விஸ்தரிக்கவும் இன்னும் ஆழமாக போகவும் அது செய்திருக்கிறது என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுவரைக்கும் இந்த இவ்வளவு வைப்ரண்டா ஒரு கன்வர்சேஷன் போயிருக்கேன்டா, வைப்ரண்டா கொண்டு போனதுக்கு எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா விடுதலை தோழர் இதை பற்றி கதை கோணும் என்ற ஒரு முக்கிய ஆர்வத்தோடு இருந்தார். வெரி இன்சைட்ஃபுல் விஷயங்கள் விடுதலை தோழர் ஆகட்டும், கிறிஸ்தோழர் அந்த பார்ப்பனிய தன்மை வந்து எவ்வாறு அந்த ஒரு கதாபாத்திரத்தின் ஊடாக கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னது ஆகட்டும், விடுதலை தோழர் அதை எப்படி இந்த இதுல சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை எப்படி கொண்டு போனதாகட்டும், சிவராவணன் தோழர் அந்த பார்வையில் இது எல்லாமே வந்து இட் இஸ் வெரி வைப்ரண்ட் டிஸ்கஷன் தஸ்வா. இது இன்னும் இது ஒரு ஆன்கோயிங் கன்வர்சேஷனா தான் இருக்கும் என்று நான் நம்புறேன். பிகாஸ் விடுதலை பார்ட் டூக்கு நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கிறோம். கிட்ஸ் வெயிட் ஃபார் PS2, மென் வெயிட் ஃபார் என்னது வட சென்னை டூ இல்ல அடி சந்திரமணி டூ, லெஜெண்ட்ஸ் வெயிட் ஃபார் விடுதலை டூ என்று சொல்ற அளவுக்கு அவ்வளவுக்கு ஆர்வமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது விடுதலை டூ படத்துக்கு தான். இதுல இன்னொரு ஃபைனல் திங் சொல்றது, அந்த படம் முடிவுல ஒரு படம் முடிஞ்ச உடனே எழும்பி போயிடாதீங்க, நீங்க படத்தை பார்க்காதவர்கள் முடிந்த பிறகு தான் முக்கியமான காட்சிகள் இருக்கு. முடிந்த பிறகு ஒரு ஒரு 50-60 செகண்ட் ஒரு டீசர் விடுவார் பகுதி 2 டீசர், அதை பார்த்தா இன்னும் தெரிய இருக்கும் படம். அது ஒரு ஹோப்ஃபுல்ல ஒரு ஹோப்பை கொடுக்குது அந்த படத்துல. வெரி நீட்லி பேக்கேஜ்டு மூவி ஆஃப்டர் வெரி லாங் டைம். வெரி இம்பார்ட்டன்ட் மூவின்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவுண்ட தரத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்குரிய ஒரு வேலையை செய்திருக்கு இந்த படம் என்று கூட தைரியமா சொல்லலாம். ஒரு வரலாறு எப்படி இந்த சென்சார் உலகத்துக்குள்ள எப்படி அதை கொண்டு போய் பூத்தலாம், இப்படி அதை மற்றவையில் இந்த வேட்கைய தூண்டலாம்ன்ற ஒரு விஷயத்த நீட்டா செய்திருக்கிறோம். சோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி விடுதலை தோழர், நன்றி கிரிஷ் தோழர்,
நன்றி
தோழர். லெட்ஸ் டாக் இன் அனதர் கன்வர்சேஷன். நன்றி, நன்றி எவ்ரிவன். தேங்க்யூ.